கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை தீர்க்கதரிசியும் நமது அருமை சகோதரனுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் மார்ச் மாதம் 8ஆம் தேதி 1960ஆம் வருஷம் ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் ஃபோனிக்ஸ் அரிசோனா அமெரிக்காவில் டிசர்ன்மெண்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆவியை பகுத்தறிதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Our heavenly Father, I want to express if I can this morning how in my heart I feel.
கூடுமானால் இக்காலையில் நான் என் இருதயத்தில் எவ்வாறாக உணர்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன்.
Towards one, the holiest of holy,
அதாவது பரிசுத்தத்தில் பரிசுத்தமானவரின் பால் உள்ள உணர்வு,
coming down to the earth and to redeem a sinner like myself,
ஏனெனில் என்னை போன்ற ஒரு பாவியை மீட்கும்படியாய் பூமியில் இறங்கி வந்தமைக்காய் உணர்கிறேன்.
And I'm sure that these ministers that's present now can feel the same way.
இங்கு வந்துள்ள போதகர்கள் யாவரும் அதே வண்ணமாய் உணர்கிறார்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன்.
That it was by your grace that we have been made the ministers of this covenant.
அதாவது உமது கிருபையின் மூலம் இந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் ஆக்கப்பட்டோம்.
That thou hast given with Adam's fallen race.
இந்த உடன்படிக்கையை விழுந்து போன ஆதாமின் சந்ததிக்கு கொடுத்துள்ளீர்.
And we are here this morning, Father, gathered for no other purpose.
பிதாவே, நாங்கள் வேறு நோக்கத்திற்காக கூடி வரவில்லை.
But to know and to study to know rather the will of God.
ஆனால் உம்மை அறியவும் தியானிக்கவும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து,
and what we must do to make Christ real to the people of this generation.
இந்த தலைமுறையிலுள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துவை உண்மை பொருளாக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியவுமே கூடியுள்ளோம்.
Knowing surely that in the day of the judgment we will be brought face to face with this generation.
நியாயத்தீர்ப்பின் நாளன்று இச்சந்ததியை முகமுகமாய் சந்திக்க நேரிடும் என்பதை உறுதியாய் அறிந்திருக்கிறோம்.
And being ministers we will be judges.
ஊழியக்காரராய் இருப்பதனால் நாங்கள் நியாயாதிபதிகளாய் இருப்போம்.
And the people to which we have spoken to,
நாங்கள் பேசினதான இஜனங்களிடத்தில்,
and their attitude towards the word that we bring them will determine their eternal destination.
நாங்கள் கொண்டு வந்த வார்த்தையின் பேரில் அவர்களுக்கு உண்டாயிருந்த நடத்தையை அவர்களுடைய நித்தியமான சேர்மிடத்தை நிர்ணயிக்கும்.
Therefore Lord, in that day we would be a judge for or against the generation that we preach to.
ஆகையினால் கர்த்தாவே, நாங்கள் பிரசங்கித் தலைமுறைக்கு எதிராகவோ அல்லது சார்ந்த நியாயாதிபதிகளாய் நாங்கள் இருப்போம்.
Father God, please through Jesus name let us not say one word that would be wrong.
பிதாவாகிய தேவனே, ஒரு வார்த்தையும் கூட நாங்கள் தவறாக பேசாதபடிக்கு தயை கூர்ந்து காத்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வேண்டுகிறோம்.
But may we have sincere hearts and open minds that we might receive the things that's yours.
ஆனால் உம்முடையவைகளாய் இருக்கின்ற காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உத்தமமான இருதயத்தையும் பட்சபாதமற்ற சிந்தையும் இருக்கும்படி அருள் புரியும்.
That we might be able to go out into our different fields of work after today.
இந்த நாளுக்கு பிறகு வித்தியாசப்பட்ட எங்களுடைய ஊழியங்களுக்கு போகத்தக்கதாயும்,
and be better equipped because of our meeting with you this morning.
இன்று காலையில் நாங்கள் உம்மை சந்தித்துள்ளபடியினாலே இன்னும் மேலாக தரித்து கொண்டவளாயும் இருக்கும்படி செய்யும்.
Grant it, Lord.
இதை அறியும் கர்த்தாவே.
Won't you come and be our speaker and our ears and our tongue and our thoughts.
நீர் வந்து எங்களுடைய போதகராயும் எங்களுடைய காதுகளாயும் எங்களுடைய நாக்குகளாயும் எங்களுடைய எண்ணங்களாயும் இருக்க மாட்டீரோ?
Let the meditation of my heart, thoughts of my mind,
என்னுடைய இருதயத்தின் தியானமும் மனதின் சிந்தனையும்,
all that is within me and within these my brethren and sisters, may it be acceptable in thy sight, Lord.
எனக்கு உள்ளாக இருக்கின்ற யாவும், என்னுடைய இந்த சகோதர சகோதரிகள் இவர்களுக்குள்ளாக இருக்கின்ற யாவும் உமது பார்வையிலே அவையாவும் பிரீதியாய் இருப்பதாக.
That we might be so filled and charged with thy spirit of your presence here.
இங்குள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியின் சமூகத்தினால் நாங்கள் அவ்வளவாய் நிறைந்தவர்களாயும் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய்,
that the room would become the room not so much the building that we are sitting in,
இன்றே அறை முழுவதுமாய் நாங்கள் உட்கார்ந்திருக்கும் கட்டிடமல்ல,
but the building that we are living in, become altogether a cloud of the glory of God.
நாம் ஜீவிக்கின்றதான இந்த அறையான தேவனுடைய மகிமையின் மேகமாக ஆகும்படி செய்யும்.
We might leave here this morning so filled with the Holy Spirit that we would be more determined than ever before in life to carry the message to the dying generation that we're living in.
இக்காலையில் நாங்கள் இங்கிருந்து போகும்போது அவ்வளவாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்கின்றோம் என்ற செய்தியை மறித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறைக்கு எங்கள் ஜீவியத்தில் இதற்கு முன்பு இராதவர்களுக்கு அதிக உறுதியுடன் கொண்டு செல்லுகின்றவர்களாய் இருக்கும்படி செய்யும்.
Hear us, Lord, and speak to us through thy word, for we ask it in the name of thy Son and our Savior, Jesus Christ. Amen.
கர்த்தாவே எங்களுக்கு செவிகொடும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
I wish to read this morning a portion of scripture found in the Psalms, the 105th Psalm.
இந்த காலையில் சங்கீதம் 105 இல் காணப்படும் வேத வார்த்தையில் ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன்.
I wish to read just a portion.
ஒரு பகுதியை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன்.
You that keeps down these scripture readings.
வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்கின்ற உங்களுக்கு,
I see many of them and been were ministers and so forth, it's good to read the word.
அவர்களின் அநேகர் போதகர்களும் ஊழியக்காரர்களுமாய் இருக்கிறதை நான் காண்கிறேன். வார்த்தையை வாசிப்பது நல்லது.
And now, what time did they use? About 12 o'clock. What's that?
எத்தனை மணிக்கு முடிப்பார்கள்? 12 மணியில் இருக்குமா என சொல்கிறீர்? நன்றி.
Psalms 105.
சங்கீதம் 105.
Oh, give thanks unto the Lord, call upon his name, make known his deeds among the people.
கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
Sing unto him, sing psalms unto him.
அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள்.
Talk ye of all his wondrous works.
அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள்.
Glory in his holy name.
அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மென்மை பாராட்டுங்கள்.
Let the hearts of them rejoice that seek the Lord.
கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக.
Seek the Lord and his strength. Seek his face evermore.
கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
Remember his marvelous works that he has done, his wonders and the judgments of his mouth.
அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள்.
Oh, ye seed of Abraham, his servants, ye children of Jacob, his chosen.
அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே.
He is the Lord our God. His judgments are in all the earth.
அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும்.
He has remembered his covenant forever. The words which he commanded to 1,000 generations.
ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும்.
Which covenant he made with Abraham and his oath unto Isaac.
ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறீர்.
And confirmed the same unto Jacob for a law and to Israel for an everlasting covenant.
அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி.
Saying unto thee will I give the land of Canaan, the lot of your inheritance.
உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார்.
When they were but a few men in number, yea, very few and strangers in it.
அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாக இருந்தார்கள்.
When they went from one nation to another and from one kingdom to another people.
அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள்.
He suffered no man to do them wrong.
அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கு இடம் கொடாமல்.
Yea, he reproved kings for their sake.
அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு.
Saying, touch not my anointed and do my prophets no harm.
நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். கர்த்தர் தாமே வாசித்த அவருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
I have a few scriptures written out here somewhere that I was going to refer to, perhaps along the road.
இங்கே வந்து கொண்டிருக்கும் வழியில் நான் இங்கே குறிப்பிட போகின்ற சில வேத வசனத்தை எழுதி வைத்துள்ளேன். ஒரு கால அது நீண்டதாக இருக்கலாம்.
I wonder today who's going to be the next president.
அடுத்த ஜனாதிபதி யாராக இருக்க போகிறார் என்பது இன்றைக்கு எனக்கு வியப்பாயுள்ளது.
The election's coming up, you know.
தேர்தல் வருகிறது என்று நீங்கள் அறிவீர்கள்.
Who's going to be president? This next term.
அடுத்த கால வரம்பிற்கு யார் ஜனாதிபதியாக இருக்க போகிறார்?
What if I knew there's only one that does know, and that's God?
எனக்கு தெரிந்திருந்தால் அதனால் என்ன பயன்? அதை அறிந்தவர் ஒருவரே, அது தேவனே.
And what if God would reveal to me who's going to be the next president?
அடுத்த ஜனாதிபதி யார் என்று எனக்கு தேவன் வெளிப்படுத்தி.
And I stood here in Phoenix and made a prediction that such and such a man would be the next president of the United States.
நான் பீனிக்ஸில் நின்று கொண்டு இன்னார் இன்னார் அடுத்த அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று முன்னறிவித்தால் அதனால் என்ன பயன்?
And they would place that in papers and so forth, and I would hit it right on the dot.
அவர்கள் அதை பத்திரிகைகளில் முதலானவைகளில் வெளியிட்டு என் பெயர் பிரபல்யமாகும்.
It would be perfect. And it would be all that I had said would come to pass.
அது அப்படியே தவறாமல் நிறைவேறினதாக இருக்கும். ஆனால் நான் சொன்னதெல்லாமே நிறைவேறும் என்பதாகிவிடும்.
But what good would it do?
ஆனால் அது என்ன நன்மையை செய்யக்கூடும்?
What good is it anyhow if I should do such a thing?
நான் அப்படி ஒரு காரியத்தை செய்தால் அதனால் என்ன நன்மை?
The papers would advertise it.
பத்திரிகைகள் அதை விளம்பரம் செய்யும்.
It would go out maybe if such a person could make such a prediction. And it would be true.
இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டதொன்றை முன்னறிவித்தார், அது உண்மையாக இருக்கும் என்று இவ்விதமாய் கூறப்படலாம்.
All the newspapers and magazines would pass on it.
எல்லா பத்திரிகைகளும் பிரசுரங்களும் இதை அப்படியே விளம்பரப்படுத்தும்.
But you know that God doesn't do things like that.
ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே மாட்டார்.
God doesn't use his power and his gifts for foolishness.
புத்தியீனமானவைகளுக்கு தேவன் தம்முடைய வல்லமையையும் வரங்களையும் உபயோகிக்க மாட்டார்.
It's going to be whatever's president, it'll be president.
அது சம்பவிக்கத்தான் போகின்றது. ஜனாதிபதி யாராய் இருந்தாலும் அவர் ஜனாதிபதியாகத்தான் இருப்பார்.
And to know now which would be president wouldn't help us one penny.
ஜனாதிபதி யாராய் இருக்க போகிறார் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வதனால் நமக்கு ஒரு சல்லி காசுக்கும் அது பிரயோஜனப்படாது.
It wouldn't do us one bit of good to know who's going to be president.
ஜனாதிபதி யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு கொஞ்சம் கூட நன்மை கொண்டு வராது.
So therefore God doesn't do those things like that.
அக்காரணத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யவே மாட்டார்.
And then if I made such a prediction as that and it come to pass,
பின்னர் அப்படிப்பட்டதான ஒரு முன்னறிவிப்பை நான் செய்து அது அப்படி நிறைவேறுமானால்,
and the newspapers packed it and the magazines, then it would be to my glory.
பத்திரிகைகளும் ஏனைய பிரசுரங்களும் அவைகளை வெளியிட்டால் அது எனக்கு தான் மகிமையாயிருக்கும்.
People would say, look what a great prophet Brother Branham is.
பாருங்கள், சகோதரன் வில்லியம் பிரானம் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி.
He told us long before it happened just who would be president.
யார் ஜனாதிபதியாக இருக்க போகிறார் என்பதை அது சம்பவிப்பதற்கு வெகு நாட்களுக்கு முன்பதாகவே எங்களிடம் சொன்னார் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள்.
And that would be to my glory.
அந்த காரியம் எனக்கு தான் மகிமையாயிருக்கும்.
But God doesn't want, he's not interested in working things to my glory.
தேவனுக்கு அது பிரியமில்லை, எனக்கு மகிமை உண்டாகும்படியாக.
Or to any other man's glory.
அல்லது வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் மகிமை உண்டாகும்படியாக காரியங்களை செய்வதில் தேவனுக்கு நாட்டம் இல்லை.
He's interested to work things to his glory.
அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்வதை மட்டுமே அவர் நாட்டம் கொண்டுள்ளார்.
Something that will profit.
அவருக்கு ஏதோ நன்மையை கொண்டு வரக்கூடிய காரியங்களை மட்டும்தான்.
Like Paul said, if we speak with tongues and do not have an interpreter, what good does it do?
பாவல் சொன்னது போன்று நாம் அந்நிய பாஷையில் பேசி அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்க ஒருவன் இல்லை என்றால் அதனால் என்ன பயன்?
We only glorify ourselves.
நாம் நம்மையே மகிமைப்படுத்திக் கொள்கிறோம்.
And that's edify ourselves.
அப்படித்தான் அல்லது நமக்கே பக்தி விருத்தி ஆகிறது.
That's coming out of the line for God.
அந்த விதமான காரியம் தேவனுக்கு ஒழுங்கற்றதா இருக்கிறது.
God wants to be edified himself.
தமக்குத்தானே மகிமை உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And we are not seek self edification but to edify God with all we do.
நாம் சுயமகிமையை தேடுகிறவர்களாய் இல்லாமல் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
So therefore I believe this morning if I knew who he would be and exactly when he would be elected.
அக்காரணத்து நிமித்தமாக அவர் யாராய் இருப்பார் என்றும் அவர் சரியாக எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும்
then all how many votes he'd be over or under or whatever it might be it wouldn't do one bit of good to tell it.
ஓ அவர் எத்தனை ஓட்டுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வாங்குவார் என்று நான் அறிந்திருந்தால் அல்லது அது எதுவாக இருந்தாலும் அதை கூறுவதனால் எந்த நன்மையும் செய்ய போகிறதில்லை என்று இக்காலையில் நான் அறிந்திருக்கிறேன்.
It'd be best for me just to keep it still if I did know it.
ஒரு கால் அதை குறித்து அறிந்திருந்தாலும் நான் மௌனமாக இருப்பதே எனக்கு மேலானதாக இருக்கும்.
Not try to publish it because there would be no reason for me to do it.
அதை விளம்பரப்படுத்த முயற்சிக்க கூடாது ஏனென்றால் அதை நான் செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை.
Because it's going to be anyhow and it doesn't make us that much difference who's going to be president.
ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அது சம்பவிக்கத்தான் போகின்றது. யார் ஜனாதிபதியாக இருக்க போகிறார் என்பது நமக்கு அதிக வித்தியாசத்தை கொண்டு வர போகிறதில்லை.
But God when he uses his gifts He uses them for his own glory.
ஆனால் தேவன் அவருடைய வரங்களை உபயோகப்படுத்தும் போது அவர் அவைகளை தம்முடைய சொந்த மகிமைக்காக உபயோகப்படுத்துகிறார்.
And for the glory of his people, for the glory of his church.
அவருடைய ஜனங்களின் மகிமைக்காக அவருடைய சபையின் மகிமைக்காக உபயோகப்படுத்துகிறார்.
For the edifying of the body of Christ and for the glory of the kingdom of God.
கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் பக்தி விருத்திக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அதை உபயோகப்படுத்துகிறார்.
That's why he gives these things in his church.
அக்காரணத்தினால் அவர் இந்த காரியங்களை தமது சபையில் உபயோகப்படுத்துகிறார்.
Why has teachers, prophets, evangelists, pastors?
அவர் ஏன் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மேய்ப்பர்களையும் உடையவராயிருக்கிறார்?
They are for the edification of the church. And for the glory of God.
அவர்கள் சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் இருக்கிறார்கள்.
The prophet is not to get out and mingle with the world and try to take a gift like Balaam did.
தீர்க்கதரிசியானவன் வெளியே போய் உலகத்தோடு கலந்து கொண்டு ஒரு வரத்தை பாலாம் எடுத்து உபயோகித்தது போன்று இருக்கக்கூடாது.
And make havoc or money out of it or something.
அதன் மூலமாக அழிவை ஏற்படுத்துவதோ அல்லது பணம் சம்பாதிப்பதோ அல்லது வேறு ஏதோ காரியமோ செய்யக்கூடாது.
If he's a prophet, he's supposed to reveal God to the church and stay out of the things of the world.
அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பானேயானால் அவன் சபைக்கு தேவனை வெளிப்படுத்துகிறவனாயும் உலகத்தின் காரியங்களுக்கு புறம்பாய் இருக்கிறவனாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது.
It's all for the glory of God.
அதெல்லாம் தேவனுடைய மகிமைக்காகவே இருக்க வேண்டும்.
Now we do have And I think it's a good thing for us as ministers.
இப்பொழுது நம்மிடையே அது உள்ளது. ஊழியர்கள் என்ற முறையில் அது நமக்கு ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.
To follow our order when we see such things in the world as we see today.
உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நாம் காண்கிறது போல இருக்கின்றது என்று நாம் காண்கிறதுனால் நம்முடைய ஒழுங்கை நாம் பின்பற்றுவது நல்லதாக இருக்கின்றது.
And we have an order from God. Is for the discerning of spirits, trying the spirit.
ஆவியை வகையறுக்கவும் ஆவியை சோதித்தறியவும் வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கட்டளை பெற்றுள்ளோம்.
I believe that is a very great lesson for the church today.
இன்றைய சபைக்கு அது ஒரு பெரிய மகத்தான பாடமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
Is to try the spirit of anything. Have discernment of the spirit.
அதாவது எதனுடைய ஆவியையும் பரிசோதித்து அந்த ஆவியை வகையறுத்துப்பார்.
I do not think that we should ever by any means ever try to judge a person by the denomination they belong to.
அவன் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் என்பதை கொண்டு எவ்விதத்திலும் நாம் ஒருபோதும் சோதித்தறிய கூடாது என்று நான்
நினைக்கிறேன்.
அல்லது அவர்கள் எந்த குழுவோடு கூடுகிறார்கள் என்பதை கொண்டல்ல.
Whether they be Methodist, Baptist, Presbyterian, Pentecostal or whatever they are.
அதாவது மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், பெந்தகோஸ்தினர் அல்லது அவர்கள் யாராயிருப்பினும் அதை சோதித்தறியாது.
We should never judge the man by the denomination that he belongs to.
ஒரு மனிதனை அவன் சார்ந்துள்ள ஸ்தாபனத்தை கொண்டு தீர்ப்பு செய்யாது.
We should always judge him by the spirit he has. See? The spirit.
நாம் எப்பொழுதும் அவரிடம் உள்ள ஆவியை சோதித்து அறிய வேண்டும். புரிகின்றதா? ஆவியை.
Whether he's a latter rain or former rain or inner outer rain or no rain or whatever it might be.
அவன் பின்மாறியோ அல்லது முன்மாறியோ அல்லது வெளிமாறியோ அல்லது மாறியே இல்லையோ அல்லது எதுவா இருந்தாலும் சரி.
We should never judge him by that but by his spirit.
அதை கொண்டு ஒருவரையும் நாம் சோதித்தறிய கூடாது. ஆனால் அவர்களிடமுள்ள ஆவியை கொண்டு சோதித்தறிய வேண்டும்.
We are to discern spirits.
நாம் ஆவிகளை பகுத்தறிய வேண்டியவளாய் இருக்கிறோம்.
Watch what the man has in mind. What he has, what he's trying to achieve.
அவனுடைய சிந்தையில் என்ன இருக்கிறது, அவனிடம் என்ன இருக்கிறது, அவன் எதை அடைய முயற்சிக்கிறான் என்பதை கவனியுங்கள்.
If the man by a gift, no matter how great the gift is.
அவன் தன்னிடமுள்ள ஒரு வரத்தை கொண்டு முயற்சித்தால் அந்த வரம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் சரி கவலை இல்லை.
Now I want to get this to the church this morning.
இந்த காலையில் நான் சபைக்கு இதைத்தான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன்.
Which in the different denominations you are still the church of the living God together.
நீங்கள் வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்களில் இருந்த போதிலும் யாவருமாக சேர்ந்து ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாய் நாம் இன்னமும் இருக்கிறோம்.
And this is the thing I want to get to you. See that we are really not divided.
உண்மையில் நாம் பிரிந்திருப்பவர்கள் அல்ல. புரிகின்றதா? இந்த காரியத்தை தான் நான் வலியுறுத்தி உங்களுடன் சொல்ல விரும்புகின்றேன்.
We are the stones that's cut in different forms all to the glory of God.
வித்தியாசப்பட்ட விதங்களில் வெட்டப்பட்ட கற்களாய் நாம் இருக்கிறோம், எல்லாம் தேவனுடைய மகிமைக்கே.
Now there is so much in the day that we live in pertaining to gifts.
நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாளில் வரங்களை குறித்தானவைகளில் அவ்வளவு அதிகமாக உள்ளது.
So many people judge people by gifts that they have.
ஒரு மனிதத்துள்ள வரங்களை வைத்து அநேக ஜனங்களை எத்தன்மையார் என்பதை தீர்மானிக்கின்றனர்.
Well, I believe that these things are gifts.
இவைகளெல்லாம் வரங்கள் என்று நான் நினைக்கிறேன்.
I believe that what we see take place is gifts.
நாம் காணும்படியாக சம்பவிக்கின்ற காரியங்கள் வரங்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
And they're God-given gifts.
அவைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்கள்.
But if we do not use them in the right way that God intended them to be used,
ஆனால் எந்த விதமாக வரங்களை உபயோகிக்க வேண்டும் என்று தேவன் கருதினாரோ அவ்விதமாக நாம் அதை சரியான விதமாக உபயோகிக்கவில்லை என்றால்,
then we can do more harm with the gifts than we could if we did not have the gifts.
அப்போது சரியான விதத்தில் உபயோகிக்காததால் உண்டாகும் தவறை காட்டிலும் அதிகமான தவறை நம்மால் செய்ய முடியும்.
The other night I made a statement at the pulpit saying this.
அன்றிரவு இவ்விதமாக நான் பீடத்திலிருந்து ஒரு காரியத்தை சொன்னேன்.
That I would rather see brotherly love existing among the church if we didn't have one case of healing or anything else.
அதாவது நமது மத்தியில் தெய்வீக சுகம் ஒருவரை கூட நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் சகோதர அன்பு நம்மிடையே காணப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று உரைத்தேன்.
We must know what these things are for.
புரிகின்றதா? இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
Now if a man comes and he has a great gift.
நம்மிடையே ஒரு மனிதர் வந்து அவரிடம் ஒரு பெரிய வரம் இருக்குமேயானால்,
no matter if he belongs to our denomination or another denomination,
அவன் நம்மை சேர்ந்தவனோ அல்லது வேறொரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் பரவாயில்லை,
don't judge him by what denomination he come from, how he dresses.
அவன் எப்படி உடுத்தியிருக்கிறான், எந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்துள்ளான் என்பதை கொண்டு அவனை நிதானிக்காதீர்கள்.
But what you want to see is what he's trying to do with that gift.
ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த வரத்தை கொண்டு அவன் என்ன செய்ய முயல்கிறான் என்பதையே நீங்கள் நிதானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள்.
What purpose he has.
அவனுடைய நோக்கம் என்ன?
If he's trying to take his influence and build himself a great name out of it.
அவனுக்குள்ள செல்வாக்கு உபயோகித்து அதை கொண்டு தனக்கு ஒரு பேர் புகழை காட்ட பிரயாசித்தால்,
I'd have discernment of spirit enough to know that's wrong.
அது தவறானது என்று அறிந்து கொள்ள என்னிடம் போதுமான ஆவிய பகுத்தறியும் வரம் உண்டு.
No matter how great a teacher he is.
அவன் எவ்வளவு மகத்தான ஒரு போதகனாய் இருந்தாலும் சரி,
how powerful he is, how intellectual he is, or how his gift operates.
அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாய் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு புத்தி சாதுரியம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய வரம் எப்படி கிரியை செய்தாலும் சரி,
if he isn't trying to achieve something for the benefit of the body of Christ,
கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நன்மையை கொண்டு வரத்தக்கதாய் அவனுடைய பிரயாசங்கள் இல்லை என்றால்,
your own spiritual discernment would tell you that that's wrong.
உங்களுடைய சொந்த ஆவிய பகுத்தறியும் வரமே அது தவறானது என்று உங்களுக்கு சொல்லும்.
No matter how accurate, how perfect, how it is, it's wrong if it isn't used for the body of Jesus Christ.
அவ்வளவு சரியாகவும் அவ்வளவு பூரணமாயும் எப்படியாய் இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்காக உபயோகப்படவில்லை என்றால் அது தவறானது.
To achieve something.
ஒரு காரியத்தை அடையும் நோக்கத்திற்காக.
Maybe he's got a great gift that he could draw people together with a great intellectual or a spiritual power that he could draw people together.
ஒரு கால் அறிவின் காரணமாகவோ அல்லது ஆவிக்குரிய வல்லமையின் காரணமாகவோ ஜனங்களை கவர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வரத்தை உடையவனாயிருக்கலாம்.
And maybe he's trying to take that gift and make himself famous.
ஒரு கால் அந்த வரத்தை உபயோகித்து அதன் மூலம் தன்னை பிரபல்யமாக்கிக் கொள்ள முயற்சித்து,
so he'll have a big name so that other brethren will look up to him as some big person.
அதனால் தனக்கு ஒரு பெரிய பெயர் புகழை ஏற்படுத்திக் கொண்டு அதன் காரணமாக சகோதரர்கள் தன்னை ஒரு பெரிய மனிதனாக நோக்கி பார்ப்பார்கள் என்ற நோக்கம் இருக்கலாம்.
Then that's wrong.
அப்படியானால் அது தவறானது.
Maybe he's trying to edify a certain thing here that he wants everybody else to get out of the picture and let him and his group be the picture.
அவனும் அவரை சார்ந்தவனும் தவிர மற்றெல்லாரையும் அகற்றிவிட்டு தாங்களே எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கலாம்.
That's still wrong.
அதுவும் கூட தவறு. புரிகின்றதா?
But if he has a gift of God and he's trying to edify the body of Christ,
ஆனால் அவனிடம் ஒரு தேவ வரம் இருந்து கிறிஸ்துவனுடைய சரீரம் பக்தி விதத்தை அடைவதற்காக அவன் முயற்சித்துக் கொண்டிருப்பானே ஆனால்,
then I don't care what he belongs to, you're not discerning the man, you're discerning the spirit, the life that's in the man.
அப்பொழுது அவன் எதை சார்ந்தவனாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் மனிதனை சோதித்தறியாமல் நீங்கள் ஆவியை சோதித்தறிந்து அந்த மனிதனுக்குள் இருக்கின்ற ஜீவியத்தை நீங்கள் சோதித்தறிகிறீர்கள்.
And that's what God told us to do.
அதைதான் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் கூறியுள்ளார்.
Not one time was we ever commissioned to discern the man's group.
அந்த மனிதனுடைய கூட்டத்தை சோதித்தறியும்படியாய் தேவன் ஒருமுறையும் கட்டளையிடவில்லை.
But we was constrained and commanded by God to discern the spirit in the man.
ஆனால் நாமோ அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியை சோதித்தறியும்படியாய் தேவனால் கட்டாயப்படுத்தப்பட்டும் கட்டளையிடப்பட்டும் இருக்கின்றோம்.
What he's trying to do, what the spirit in his life is trying to lead him to.
அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான், அவனுடைய ஜீவியத்தில் இருக்கும் ஆவி அவனை எங்கு வழிநடத்துகிறது என்பதை சோதித்தறிய வேண்டும்.
Then if we can find out that he's trying to lead the people.
பின்னர் அவன் ஜனத்தை நடத்தி கொண்டு போக பிரயாசிக்கிறான்.
Not to break them up, but to bring them together.
அவர்களை உடைத்து போட அல்ல, அவர்களை ஒன்று கூட்ட பிரயாசிக்கிறான்.
And to bring the church of the living God, not all to one denomination, but to an understanding. A fellowship, a unity of spirit.
ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையை ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக கொண்டு போகாமல் ஆவியின் ஒருமைப்பாட்டிலும் ஐக்கியத்திலும் அறிந்து கொள்ளுதலிலும் வழிநடத்தினால்,
then if he is former rain or latter rain or whatever it is, his spirit and his purpose is right.
அவன் முன்மாறியோ பின்மாறியோ அல்லது எந்த குழுவை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, அவனுடைய ஆவியும் அவனுடைய நோக்கமும் சரியானதாக இருக்கிறது.
And the spirit that's in him, no matter what move he belongs to,
அவன் எந்த பிரிவை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்குள் இருக்கின்ற ஆவியானது,
The spirit that's in him is trying to point the people to Calvary.
அவனுக்குள்ளிருக்கும் ஆவியானது ஜனங்களுக்கு கல்வாரியை சுட்டி காட்ட முயற்சிக்குமானால்
away from himself or away from anything else
தன்னையோ அல்லது வேறு எதையோ சுட்டி காட்டாமல்
but his only achievement he has is to point them to Calvary.
கல்வாரியை மட்டும் சுட்டி காட்டுவதே அவனுடைய குறிக்கோளாய் இருக்குமானால் அது சரியானதாக இருக்கிறது.
He doesn't care whether he's even known or not.
மற்றவர்கள் தன்னை யார் என்று அறிந்துள்ளார்களா இல்லையா என்பதையும் கூட பொருட்படுத்த மாட்டான்.
He doesn't care whether it's even his own movement, which is fine. See, it's good.
மிகவும் அருமையாயும் நல்லதாயும் உள்ள அவனுடைய சொந்த ஸ்தாபனத்தை பற்றி கூட கவலைப்பட மாட்டான்.
If he is a Methodist or a Presbyterian or a Roman Catholic or whatever he wants to be by denomination,
அவன் ஒரு மெத்தடிஸ்டோ அல்லது ஒரு பிரெஸ்பிட்டேரியனோ அல்லது ரோமன் கத்தோலிக்கனோ அல்லது அவன் எந்த ஸ்தாபனத்தை அவரு சேர்ந்தவனா இருந்தாலும் சரி கவலைப்பட மாட்டான்.
But what is he trying to do, the purpose of his heart that he's trying to get?
ஆனால் அவன் என்ன செய்ய பிரயாசிக்கிறான், எது பெற வேண்டும் என்று அவன் இருதயத்தின் நோக்கம்.
Then you can see what's in the man's life.
அந்த மனிதனின் ஜீவியம் என்னவென்று அப்பொழுது உன்னால் காண முடியும்.
Whether his motives is for his denomination,
அவனுடைய உள்ளெண்ணம் அவனுடைய ஸ்தாபனத்தை சார்ந்துள்ளதா,
whether it's for his self,
அடுத்ததா,
whether it's for worldly fame,
அல்லது உலக பிரகாரமான காரியங்களை சார்ந்துள்ளதா,
whether it's for big names,
அல்லது பெரிய பெயர் பிரஸ்தாபத்தை சார்ந்துள்ளதா,
to say I predicted that come just exactly to pass.
உதாரணமாக நான் அதை முன்னறிவித்தேன், அப்படியே நிறைவேறிவிட்டது என்பது போன்று.
Now you see that's wrong right there to begin with.
பாருங்கள், அதுதான் அங்கே ஆரம்பத்திலேயே தவறானது.
But if he's trying to use what God's given him as a teacher, as a prophet, as a seer,
ஆனால் ஒரு போதகனாகவோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ஞானதிஷ்டிக்காரனாகவோ இருக்க தேவன் கொடுத்ததான ஒன்றை அவன் எடுத்து அபிதம் உபயோகிப்பானால் அது தவறானதாக இருக்கிறது.
A New Testament prophet is a preacher. We all know that.
புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி ஒரு போதகனாக இருக்கிறான், நாம் யாவரும் அதை அறிவோம்.
Just any minister that's a preacher is a prophet, a New Testament prophet.
போதகனாய் இருக்கின்ற எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரு தீர்க்கதரிசியாய் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாய் இருக்கிறான்.
If he's prophesying, preaching, not to try to edify himself to make a big name or to edify his organization.
அதாவது தீர்க்கதரிசனம் உரைக்கும் போதும் போதிக்கும் போதும் தனக்கு ஒரு பேர் உண்டாக்க தன் மகிமைக்காகவும் அல்லது அவனுடைய ஸ்தாபனத்தின் மகிழ்ச்சிக்காகவும் முயற்சிக்காமல் இருந்தால் அவன் ஒரு தீர்க்கதரிசி ஆவான்.
Which he should be in an organization.
அப்படி இருக்குமானால் அவன் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்க வேண்டும்.
Here I am without one, but yet preaching you should be. That's right.
இதோ நான் அப்படி ஒன்றை உடையவனாக இல்லை, ஆனால் நீ பிரசங்கித்துக் கொண்டிருக்க வேண்டும், அது சரியானது.
Every man ought to have a church home.
ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென்று ஒரு சபை இருக்க வேண்டும்.
You ought to have a place, not just to float about from pillar to post.
உனக்கென்று ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறவளாக இருக்கக்கூடாது.
But have somewhere that you go to church and you call it your church.
ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் சபைக்கு போய் அதை உன்னுடைய சபை என்று அழைக்க வேண்டும்.
Somewhere you pay your tithes and somewhere that you help support the cause.
எங்காவது ஒரு இடத்தில் உன்னுடைய தசம பாகத்தை செலுத்துகிறவனாக எங்காவது போதனையை தாங்குகிறவனாய் இருக்க வேண்டும்.
Take your choice. But then don't never disfellowship the other man because he don't belong with your group.
நீயாகவே அதை தெரிந்துகொள், ஆனால் அதன் பின்னர் மற்றவனிடத்தில் ஐக்கியம் இல்லாமற் போகும்படியா செய்யாரு, அவன் உன் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல என்பதற்காக அப்படி செய்யாரு.
See, discern his spirit and see if he's got the same purpose and heart, then you got fellowship one with another.
புரிகின்றதா, அவனுடைய ஆவியை சோதித்தறிந்து அவன் தன் இருதயத்தில் அதே நோக்கத்தை உடையவனாக இருக்கின்றானா என்று கண்டறிந்து அதன் பின்னர் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ளுங்கள்.
You're working for one great cause. That's the cause of Christ.
நீங்கள் ஒரு மகத்தான நோக்கத்திற்காக பாடுபடுகின்றீர்கள், அது கிறிஸ்துவின் நிமித்தமாக.
I think that is absolutely true.
இது முற்றிலுமாக உண்மை என்று நான் கருதுகிறேன்.
Now, if we will notice the motives and objectives of the Old Testament prophets.
இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் உள்ளெண்ணத்தையும் நோக்கத்தையும் நாம் கவனிப்போமானால்,
that man had one objective, that was Jesus Christ.
அந்த மனிதர்கள் ஒரே நோக்கத்தை உடையவர்களாக இருந்தார்கள், அது இயேசு கிறிஸ்துவே.
They had one thing that their whole theme of the Old Testament was built around the coming Messiah.
அவர்கள் ஒரே காரியத்தை உடையவளாக இருந்தார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டின் முழு பொருளும் அதன் பெயரில் கட்டப்பட்டதாக இருந்தது. அது மேசியாவின் வருகையாகும்.
They did not go out and do things just for money or for fame.
அவர்கள் வெளியே எங்கும் போய் பணத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ எதையும் செய்யவில்லை.
They had one thing, they were anointed with the Spirit of God and they predicted the coming Messiah.
அவர்களிடம் ஒரு காரியம் இருந்தது, அவர்கள் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மேசியாவின் வருகையை முன்னறிவித்தார்கள்.
And those men were so anointed with the Spirit.
அந்த மனிதர்கள் ஆவியினால் அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு,
until they sometimes acted like the Spirit that was within them, they spoke seemingly of themselves.
அவர்களுக்குள்ளாக இருந்த ஆவியை போன்றே நடந்து கொண்டு அது அவர்கள் தங்களை குறித்தே பேசினது போன்று காணப்பட்டது.
Watch how the Spirit of God made that man act.
தேவனுடைய ஆவி அவர்கள் எவ்விதமாய் நடக்கும்படி செய்தது என்று பாருங்கள்.
We'll take for instance Moses, the great prophet.
உதாரணத்திற்காக மகத்தான தீர்க்கதரிசி ஆகிய மோசேயை நாம் எடுத்துக்கொள்வோம்.
How that man had no selfish objectives at all.
எப்படியாய் அந்த மனிதனிடத்தில் தன்னலமற்ற நோக்கம் இருந்தது?
He could have been the king of Egypt.
அவன் எகிப்தின் ராஜனாய் ஆகியிருக்கலாம்.
He could have had the world under his feet.
விரும்பி இருந்தால் உலகத்தையே அவன் பாதத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கலாம்.
But because that he was a prophet at heart.
ஆனால் அவன் இருதயத்தில் தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தினால்,
He refused to be called the son of Pharaoh's daughter.
பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்றே அழைக்கப்படுவதை விரும்பாமல்,
choosing rather to suffer the persecution and the trials of Christ,
கிறிஸ்துவ நிமித்தம் வரும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு,
esteeming the treasures of heaven greater treasures than them of Egypt,
எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் பரலோகத்தின் பொக்கிஷங்களை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
He forsook and denied himself of the worldly fame, of the luxury and the things that life offers.
ஜீவியம் அவருக்கு அளிக்கக்கூடிய ஆடம்பரத உலக புகழையும் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளினான்.
He had to look beyond that.
அவருடைய நோக்கமானது இவைகள் அனைத்தையும் கடந்ததாக இருந்தது.
He could have been that.
புரிகின்றதா? வேண்டுமானால் அவன் அந்த விதமாக இருந்திருக்கலாம்.
Just take the minister today. If he has the baptism of the Holy Spirit,
இன்றைய போதகர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்து,
and he knows that if he preaches that word, it's going to cut his fame down.
அந்த வார்த்தையை அவன் பிரசங்கித்தால் அவனுடைய புகழை அது குறைக்க போகிறது என்று அவன் அறிந்திருந்தால்,
it's going to put him in a little bitty church somewhere or maybe out on the street.
அது அவனை எங்கோ ஒரு சிறிய சபையில் அவனை வைக்கும் அல்லது வெளியே தெருக்கோடி இருக்க வேண்டியதாக இருக்கும்.
But he knows that something in his heart is burning.
ஆனால் அவன் இருதயத்தில் ஏதோ காரியம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவன் அறிவான்.
He sees the coming of the Lord.
அவன் கர்த்தருடைய வருகையை காண்கிறான்.
He doesn't care whether that he has a big church or a little church.
அவனுக்கு சிறிய சபை இருக்கின்றதா பெரிய சபை இருக்கின்றதா என்பது குறித்து அவன் கவலைப்பட மாட்டான்.
He doesn't care whether he has today's food or not no food.
இன்றைக்கு அவனுக்கு ஆகாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான்.
He doesn't care whether he has good clothes or doesn't have good clothes.
அவனுக்கு நல்ல ஆடைகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான்.
He's only mindful of one thing and that's the very life within him crying out.
அவன் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். அது அவனுக்குள்ளாக இருந்து கொண்டு கூக்குரல் இடுகின்ற அந்த ஜீவனை குறித்து.
He's trying to achieve something for the glory of God.
தேவனுடைய மகிமைக்கென்று ஏதோ ஒரு காரியத்தை அடையும்படியாய் அவன் பிரயாசிக்கிறான்.
And that man in doing so will act the very life of the Spirit that's in him.
அந்த மனிதன் அப்படியாய் செய்யும் பொழுது தனக்குள்ளாய் இருக்கின்ற அதே ஜீவனின்படியாய் நடக்கிறவனாய் இருப்பான்.
Do you follow me?
நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகின்றதா?
He'll act it out.
அவன் அப்படியே அதன்படியாக அதை செய்து காட்டுவான்.
Look at Moses. When it came to a time that he displayed all his life was the Spirit of Christ, for Christ was in him.
மோசேயை நோக்கி பாருங்கள். அவனுக்கு ஒரு நேரம் வந்தபோது தன்னுடைய ஜீவியம் முழுவதுமே கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டினான். ஏனெனில் கிறிஸ்து அவருக்குள் இருந்தார்.
Christ was in Moses by measure.
ஒரு குறிப்பிட்ட அளவில் கிறிஸ்து மோசேக்குள் இருந்தார்.
Now if we notice he was born in the time of persecution.
இப்பொழுது நாம் கவனித்து பார்ப்போமானால் உபத்திரவத்தின் காலத்தில் அவன் பிறந்தான்.
The children was killed to try to get him just exactly like they did Jesus.
சரியாக இயேசுவுக்கு செய்தது போலவே அவனை பிடிக்கும்படியாய் குழந்தைகள் கொல்லப்பட்டனர்.
And we find out that when it come to a place that the children of Israel had disobeyed in such a way until God was angry with them.
இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரிடமாய் கீழ்ப்படியாமற் போய் தேவனே அவர்கள் மீது கோபம் கொண்டிருந்ததான ஒரு கட்டத்தில் அவர் வந்தபோது
And he said to Moses, step aside. And I'll destroy the whole group of them. And I'll take of you and raise up another generation.
தேவன் மோசேயினிடத்தில் விலகினில் அந்த முழு கூட்டத்தையும் நான் அழித்து போடுவேன். உன்னை கொண்டு இன்னொரு தலைமுறையை எழுப்புவேன் என்றார்.
Moses threw himself in the path of God's judgment. And said, take me before you take them.
தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் பாதையின் இடையே மோசே முகங்குப்புற விழுந்து அவர்களை நீர் கொன்று போடும் முன்பு நீர் என்னை கொன்று போடும் என்றான்.
In other words, before you can get them, you'll have to come over me.
வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நீர் அவர்களை தொடும் முன்பு நீர் என் மீது நடந்துதான் வர வேண்டும் என்பதாம்.
That's exactly what Jesus Christ did.
சரியாக அதைத்தானே இயேசு கிறிஸ்துவார் அவரும் செய்தார்.
When God would have wiped the whole face of the earth off with these sinners, you and I.
இந்த பாவிகளை நீயும் நானும் பூமியில் இராதபடி தேவன் நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும்.
But Christ threw himself in the path.
ஆனால் கிறிஸ்துவானவர் தேவனுக்கு நமக்கும் இடையே தம்மை கொண்டு வந்து நிறுத்தினார்.
God could not do it. He couldn't come over his own son.
தேவனால் அவருடைய சொந்த குமாரன் மீது ஏறி கடந்து வந்து நம்மை நிர்மூலமாக்க முடியாமற் போயிற்று.
And when God seen that spirit in Moses hanging in the judgment like a cross,
மோசேக்குள்ளிருந்த அந்த ஆவி அங்கே சிலுவையை போன்று நியாய தீர்ப்பில் தொங்குகின்றதை தேவன் கண்டபோது
You can't come to him, you have to take me first.
உம்மால் அவர்களிடம் வர முடியாது, முதலாவது நீர் என்னை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
See the spirit of God in Moses?
மோசேக்குள்ளிருக்கும் தேவனுடைய ஆவியை பார்த்தீர்களா?
When he could have been king of Egypt?
எகிப்தின் ராஜாவாக இருந்திருக்கலாம்.
When he could have had every luxury in the world to be popular?
பேரு பெற்றவனாய் இருக்கும்படி உலகத்தின் எல்லா ஆடம்பரங்களும் உடையவனாய் இருந்திருக்கலாம்.
When he could have been the great king of the world at that time?
அந்த நேரத்தில் உலகத்தின் மகா பெரிய ராஜாவாக அவன் இருந்திருக்கலாம்.
But he chose to suffer the persecutions and the affliction.
ஆனால் அவன் துன்பத்தையும் பாடு அனுபவிப்பதையும் தெரிந்து கொண்டான்.
For he esteemed the reproach of Christ greater treasures than that of Egypt.
ஏனெனில் எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாகும் நிந்தையை அவன் பாக்கியம் என்று
எண்ணினான்.
உங்களுக்கு புரிகின்றதா? அவன் தன்னைத்தானே பாதையில் தூக்கி
எறிந்தான்.
ஏன்? அது மோசேக்குள்ள இருந்தாக தேவன் அதை செய்தார்.
The normal thinking intellectual man would never do that. He would take the easy road.
சாதாரணமாய் சிந்திக்க கூடியவனும் புத்தி சாதுரியமானவனுமான மனிதன் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டான், சுலபமான பாதையை தெரிந்து கொள்வான்.
So no matter how much a fanatic Moses seemed to be,
மோசே எவ்வளவுதான் பைத்தியக்காரனாக காணப்பட்டாலும்,
he was trying, you see, he was a true prophet of God because he was trying to achieve something for the kingdom of God.
பாருங்கள், அவன் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி. ஏனெனில் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ காரியத்தை அடையும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
Now with his great gift of prophecy, he might have been a wise man.
அவனுக்கு இருந்த மகா பெரிய தீர்க்க தரிசன வரத்தினால் அவன் ஒரு பெரிய ஞானவானாய் இருந்திருக்கலாம். இப்பொழுது கொஞ்சம் போருங்கள், இன்னான் இப்படி என்று நான் தீர்க்க தரிசனம் கூறுகிறேன் என்று அவன் எகிப்தில் கூறுகிறவனாய் அவனுடைய தீர்க்க தரிசனத்தோடு எழும்பி நின்றிருக்கலாம். ஓ, உலக புகழ் பெற்றவனாக இருக்கலாம்.
But that wasn't in his heart. It couldn't be in his heart.
ஆனால் அப்படிப்பட்ட காரியம் அவன் இருதயத்தில் இல்லை, அவனுடைய இருதயத்தில் இருந்திருக்க முடியாது.
So if you see a person with a great gift trying to do something to glorify themselves,
ஆக ஒரு பெரிய வரத்தை உடையவனாய் தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளத்தக்கதான சில காரியங்களை செய்ய முயற்சிக்கின்றவனாய் நீங்கள் காணும்படி நேர்ந்தால்,
your own discernment of the spirit tells you that's wrong.
உங்களுடைய சொந்த ஆவியை பகுத்தறியும் வரம் அது தவறானது என்று சொல்லும்.
But Moses was trying to achieve something for the glory of God.
ஆனால் மோசேயோ தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஏதோ காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
No matter how bad it was, how evil it looked, how much it was talked about,
அது எவ்வளவுதான் மோசமானதாய் காணப்பட்டாலும், அதை குறித்து எவ்வளவுதான் பேசப்பட்டாலும்,
the spirit in Moses directed him straight to the line of duty. The spirit in him.
மோசேக்குள்ளாக இருந்த ஆவியானது அவனுடைய கடமையின் பாதையிலே அவனை நேராக வழிநடத்தினது. அவனுக்குள் இருந்த ஆவி அதை செய்தது.
Look at Joseph.
யோசேப்பை நோக்கி பாருங்கள்.
Joseph was, when he was born, he was loved of the father and hated by his brethren. Perfect type of Christ.
அவன் பிறந்தபோது அவனுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டான், அவனுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டான். கிறிஸ்துவின் பரிபூர்ண பாவனை.
And the only he was a blood brother to them, the same father.
அவர்களுடைய இரத்த சம்பந்தமான சகோதரன், அதே தகப்பன்.
But the reason his brethren hated him was out of cause.
ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்ததின் காரணம் ஒன்றுமே இல்லை.
Because God had made him a prophet, spiritual, a seer.
ஏனென்றால் தேவன் அவனை தீர்க்கதரிசியாக உண்டு பண்ணினார், ஆவிக்குரியவனாக, ஞான திருஷ்டிக்காரனாக.
And they hated him for that very purpose.
அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் அவனை அவர்கள் வெறுத்தார்கள்.
But Joseph could not help it because God had made him that way.
ஆனால் யோசேப்பினால் அதற்காக என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் அவிதமாக தேவன் அவனை உண்டு பண்ணியிருந்தார்.
And what's the spirit of God in Joseph?
யோசேப்பில் இருந்த தேவனுடைய ஆவியை கவனியுங்கள்.
Watch what he did.
அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள்.
He even acted the part of Christ.
அவன் கிறிஸ்துவின் பாகத்தையே செய்து காட்டினான்.
He was hated of his brethren, loved of his father because of the spirit made the difference.
சகோதரரால் வெறுக்கப்பட்டான், தகப்பனால் நேசிக்கப்பட்டான். அந்த ஆவியின் காரணமாக அந்த வித்தியாசம் அவனுக்கு உண்டானது.
He was a spiritual man.
அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தான்.
He saw visions. He interpreted dreams.
அவன் தரிசனங்கள் கண்டான், அவன் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னான்.
He did not do it for his own glory.
அவன் அதை தன்னுடைய சொந்த மகிமைக்காக செய்யவில்லை.
He did it because there was something in him, the Spirit of God.
அவன் அதை செய்தான் ஏனென்றால் அவனுக்குள் ஏதோ காரியம், தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்தது.
He wouldn't have went out there by his own self and have been thrown into a ditch.
அந்த குழிக்குள் போடப்பட்டு
and have his poor old father to grieve all those years.
அவருடைய வயதான ஏழை தகப்பனார் அந்த வருஷங்கள் எல்லாம் கவலைப்படும்படியாக செய்து
30
வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும்படியாகவும் அவன் சம்மதித்திருக்க மாட்டான்.
Taken up from the ditch and became the right hand man of Pharaoh, the king of earth at that time.
குடியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் பூமியின் ராஜாவாக இருந்த பார்வோனின் வலதுகரமாக ஆனான்.
And in his prison house there was a butler and a baker.
அவன் சிறைவாசத்தில் அங்கே ஒரு சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் இருந்தான்.
And one was lost and the other was saved by his prediction in the prison house.
ஒருவன் தூக்கிலிடப்பட்டான், மற்றவன் ரட்சிக்கப்பட்டான். சிறைவாசத்தில் அவனுடைய முன்னறிவின்படியே அப்படி ஆயிற்று.
And did you notice Jesus? When he came, he was loved of the Father.
இயேசுவானவர் வந்தபோது நீங்கள் கவனித்தீர்களா? அவர் பிதாவினால் நேசிக்கப்பட்டார்.
And the father gave Joseph a coat of many colors, the rainbow, a covenant.
பலவர்ண அங்கியை அவன் தகப்பன் யோசேப்புக்கு கொடுத்தார், வானவில், அது ஒரு உடன்படிக்கை.
And the father, God, gave his son Jesus the covenant.
பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கு உடன்படிக்கையை கொடுத்தார்.
And then the Jewish brother hated him without a cause.
பின்னர் யூத சகோதரர்கள் யாதொரு காரணமும் இன்றி அவரை வெறுத்தனர்.
He had no reason to hate him. He was spiritual and he was God's word made manifest.
அவரை வெறுக்கும்படியாய் அவரிடம் ஒரு காரணமும் இல்லை. அவர் ஆவிக்குரியவராய் இருந்தார். அவர் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார்.
He came to do the will of the Father. He came to fulfill the scriptures.
அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். வேத வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் வந்தார்.
He came to bring them peace. But they misunderstood him and hated him without a cause.
அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை தவறாய் புரிந்து கொண்டு காரணமின்றி அவரை பகைத்தார்கள்.
They didn't stop to try to see what he was trying to achieve.
அவர் எதை அடையும்படியாய் முயற்சிக்கிறார் என்பதை காண முயற்சிக்கும்படியாய் அவர்கள் நின்று பார்க்கவில்லை.
They just judged him because he didn't agree with them.
அவர் அவர்களோடு இசைந்து போகாதபடி நான் நியாயம் தீர்த்தார்கள்.
They may, he makes himself so and so.
அவர் தன்னை இப்படி இப்படி ஆக்கி கொண்டார்.
He makes himself God.
அவர் தன்னை தேவனாக்கி கொண்டார்.
He was God.
அவர் தேவனாய் இருந்தார்.
God was in him.
தேவன் அவருக்குள் இருந்தார்.
The Bible said God was in Christ. Manifesting himself to the world.
வேதம் சொல்லுகிறது தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து தம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்று.
He was the God of glory, manifesting the glory of God.
தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற மகிமையின் தேவனாய் அவர் இருந்தார்.
Look at Moses, he couldn't help throwing himself there.
மோசேயை கவனியுங்கள், தன்னைத்தானே குறிக்க வைக்காமல் அவனால் இருக்க முடியவில்லை.
He didn't do that hypocritically. He did it because God was in him.
அவன் அதை மாய்மாலமாய் செய்யவில்லை, தேவன் அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே அவன் அதை செய்தான்.
Neither could Joseph help being what he was, because it was God in him working or displaying himself through the man.
யோசேப்பினாலும் தன்னை வேறு விதமாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் தேவன் அவனுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு மனிதனின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தார்.
Never did he do it for self-glory.
அவன் சுய மகிமைக்காய் அதை ஒருபோதும் செய்யவில்லை.
Any man that if those priests would only had the discernment of spirit.
அந்த ஆசாரியர்களுக்கு மட்டும் ஆவியின் பகுத்தறிதல் இருந்திருக்குமாயின்.
As I'm speaking to you this morning, regardless of how much the world talked about him.
இன்று காலையில் நான் உங்களுடனே பேசினது போன்று உலகம் எவ்வளவு தான் அவரை குறித்து பேசியிருந்தாலும் கவலை இல்லை.
They still would have known. If they'd looked to the word. If they were seen his purpose.
அவர்கள் அவரை கண்டு கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் மட்டும் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்திருப்பார்களே ஆனால், அவர்கள் மட்டும் அவருடைய நோக்கத்தை கண்டிருப்பார்களே ஆனால், அவரை அறிந்து கொண்டிருப்பார்கள்.
He was always doing that to glorify the Father.
பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் அதை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார்.
He said, they said, oh, this man's a great healer. He does these things like that.
அவர்களோ, ஓ, இந்த மனிதர் ஒரு மகத்தான சுகமளிப்பவர், இந்த விதமாக அவர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று சொன்னார்கள்.
He said, I can do nothing till the Father shows me.
ஆனால் அவரோ, பிதாவானவர் எனக்கு காண்பியாமல் நானாக ஒன்றையும் செய்ய முடியாது.
It is not me that doeth the works. It's the Father that dwelleth in me. He doeth the works.
இந்த கிரியை செய்கிறது நான் அல்ல, எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார்.
He never took the glory.
அவர் ஒருபோதும் மகிமையை எடுத்துக்கொண்டதில்லை.
Neither would any servant of God take glory.
அதுபோலவே எந்த தேவனுடைய ஊழியக்காரனும் மகிமையை எடுத்துக்கொள்ள மாட்டான்.
Neither would any servant of God take a gift of God and try to glorify himself or anything else.
அதேவிதமாகவே எந்த ஊழியக்காரனும் ஒரு தேவனுடைய வரத்தை எடுத்து தன்னை மகிமைப்படுத்தவோ அல்லது வேறு எதையோ முயற்சிக்க மாட்டான்.
But his right achievement is to do something to the glory of God.
ஆனால் அவருடைய சரியான இலக்கு தேவனுடைய மகிமைக்கென்று எதையாவது செய்ய வேண்டுமே என்பதாயிருக்கும்.
That's why you see the same thing today.
ஆனபடினாலே நீங்கள் அதே காரியத்தை இன்றைக்கும் காண்கிறீர்கள்.
We must have discernment of spirit.
நம்மிடம் ஆவியை பகுத்தறிதல் இருக்க வேண்டும்.
To see a person what they're trying to do.
ஒரு நபர் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வது தேவையாயிருக்கிறது.
Are they trying to glorify God? Are they trying to glorify themselves?
அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முயற்சிக்கிறார்களா, அவர்கள் தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள.
Now the spirit of God working in man makes man act like God.
ஒரு மனிதனுக்குள்ளிருந்து கிரியை செய்கின்ற தேவனுடைய ஆவியானது தேவனை போன்று கிரியையை அவன் நடப்பிக்கும்படி செய்கிறது.
No wonder Jesus said, is not it written, ye are gods?
நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா?
And if they call them gods to whom the spirit of God came to,
தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்களை அவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க,
how can you condemn me when I am the son of God?
நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இயேசுவானவர் சொன்னதில் வியப்பொன்றுமில்லை.
If you could see the spirit of God in Moses, which he was God.
உங்களால் மோசேக்குள் தேவனுடைய ஆவியை காணக்கூடுமானால் அவன் தேவனாயிருப்பான்.
Moses was a god. Joseph was a god. The prophets were gods. The Bible said they were. They were gods because they had completely surrendered themselves to the spirit of God that they were working for the glory of God.
மோசே ஒரு தேவனாயிருந்தான், யோசேப்பு ஒரு தேவனாயிருந்தான், தீர்க்கதரிசிகள் தேவர்களாயிருந்தனர். அவர்களை தேவர்கள் என்று வேதம் அழைக்கின்றது. அவர்கள் தேவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் முற்றிலுமாக தங்களை தேவனுடைய ஆவிக்கு ஒப்புவித்திருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமைக்காக கிரியை செய்து கொண்டிருந்தனர்.
And when a man is so anointed with the Spirit, I'll let this go real deep under the fifth rib on the left side.
ஒரு மனிதன் ஆவியினால் அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பானேயானால் இடது பக்கத்தில் உள்ள ஐந்தாவது விலா எலும்பிற்கு அடியில் இக்காரியம் ஆழமாக பதியட்டும்.
When a man is anointed of the Spirit of God, his habits, his actions, and everything is God moving in him.
ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பானேயானால் அவனுடைய பழக்கங்கள் கிரியைகள் யாவுமே தேவன் அவனுக்குள் அசைவதாயிருக்கும்.
Sometimes he's misjudged. Look at David in the 23rd Psalm. He cried, my God, why hast thou forsaken me?
சில சமயங்களில் அவன் தவறாக நிதானிக்கப்படுகிறான். 23rd சங்கீதத்தில் தாவீதை கவனியுங்கள். அவன் என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்று கூவினான்.
As if he was. If David was the man.
அரியனவோ அவன்தான் தாவீதுதான் என்ற மனிதனை போன்று அவன் கூவினான்.
All they that pass me by shoot their lip out at me.
என்னை கடந்து போகிறவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக உதட்டை பிதுக்குகிறார்கள் என்கிறான்.
He was so anointed with God. He was so perfectly surrendered to God.
அவன் தேவனோடு அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபடியால் அவன் அவ்வளவு பரிபூர்ணமாய் தன்னை தேவனுக்கு ஒப்புவித்திருந்தபடியால்
And the anointing was on him in such a way, and when he cried by the Spirit of God, if somebody had been standing there, say, "Why, look, he thinks somebody shooting their lip out at him. Why has God forsaken him?"
அந்த அபிஷேகம் அவன் மேல் அந்தவிதமாக இருந்தபடியினால் அவன் அந்த தேவனுடைய ஆவியினால் கூவினபோது அப்பொழுது யாரோ நின்று கொண்டு இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் யாரோ இவனுக்கு விரோதமாக உதட்டை பிதுக்குகிறான் போலும் இவனை ஏன் தேவன் கைவிட்டிருக்க வேண்டும் என்று கேட்டிருக்க கூடும்.
It wasn't David, it was the Spirit crying out through David.
அது தாவீத் அல்ல, தாவீதின் மூலமாய் ஆவியானது சத்தமிட்டது.
My God, why hast thou forsaken me?
என் தேவனே, ஏனெனை கைவிட்டீர்?
My bones all stare at me. They have pierced my hands and my feet.
எல்லாரும் என் எலும்புகளை நோக்கி பார்க்கிறார்கள். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சத்தமிட்டது.
Well, somebody said, listen to that hypocrite up there.
அங்கிருந்து யாராவது அங்கிருக்கின்ற அந்த மாயமாலக்காரன் கூறுவதை கேளுங்கள்.
Whose hands is pierced? Whose feet is pierced? That's the intellectual.
யாருடைய கைகள் உருவ குத்தப்பட்டுள்ளது, யாருடைய கால்கள் உருவ குத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி இருப்பார்கள். அதுதான் ஞானவான்கள்.
But one who had discernment of spirit knew that that was the Spirit of God in him crying out.
ஆனால் ஆவியை பகுத்தறிதல் உள்ள எவரும் அரே அவனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி சத்தமிடுகிறது என்று அறிந்து கொள்வார்கள்.
When a man is anointed of the Spirit of God, he's got the action of God.
ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பானேயானால் அவனிடம் தேவனுடைய செயல்கள் இருக்கும்.
And the action of God is never to break us up.
தேவனுடைய செய்கையானது ஒருபோதும் நம்மை உடைக்காது.
The action of God is to draw us together, for we are one in Christ Jesus, and God's purpose is to bring us together.
தேவனுடைய செய்கை நம்மை ஒன்றுபடுத்தும். ஏனெனில் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நம்மை ஒன்றாக கூட்டுவதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது.
One another.
ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள்.
Now, that great prophets, we see the Spirit moving in them.
அந்த மகத்தான தீர்க்கதரிசிக்குள் ஆவியின் ஆசிவை நாம் காண்கிறோம்.
Jesus called them gods. He said they were gods.
இயேசு அவர்களை தேவர்கள் என்று அழைத்தார். அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார்.
Now, when the Spirit come to them by measure,
ஆவியானது அவர்கள் மேல் வரும்போது ஒரு அளவுக்கு தான் அது வந்தது.
But when he come on the one Jesus, which was the Son of God, it come to him without measure.
ஆனால் இயேசு என்ற ஒருவர் மீது அது வந்தபோது அவர் தேவனுடைய குமாரன், அது அவர் மேல் அளவில்லாமல் வந்தது.
The fullness of the Godhead bodily dwelt in him, for he was the perfect example.
தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரபகரமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது. ஏனென்றால் அவர் பரிபூர்ணமான எடுத்துக்காட்டாக இருந்தார்.
He was God of glory, manifesting the glory of God to the people.
மகிமையின் தேவனாக அவர் தேவனுடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டு இருந்தார்.
God in him going about, watch his life.
அவருக்குள்ளாக தேவன் தாமே அங்கே நடமாடிக்கொண்டிருந்தார். அவருடைய ஜீவியத்தை கவனியுங்கள்.
All the Old Testament, he was the theme of the Old Testament.
பழைய ஏற்பாடு முழுவதுமாக இவர்தானே பழைய ஏற்பாட்டின் மத்திய பொருளாயிருந்தார்.
All the old prophets back in the Old Testament cried out, not to themselves.
பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசிகளும் தங்களுக்கென்று அவர்கள் சத்தமிடவில்லை.
They cried out under the Spirit of God, making them act like God in so much that they were called gods.
அவர்கள் தேவனுடைய ஆவியின் கீழ் சத்தமிட்டனர். அவர்களை தேவர்கள் போன்று செய்கைகளை செய்தார்கள். ஆனால் அவர்கள் தேவர்கள் என்றே அழைக்கப்பட்டனர்.
And then the fullness of that spirit was manifested in Jesus Christ.
பின்னர் அந்த ஆவியின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிப்பட்டது.
Look at David when he was dethroned as the king of Israel, rejected by his own people.
தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு சிம்மாசனத்திலிருந்து இஸ்ரேலின் ராஜ பதவியிலிருந்து விலக்கப்பட்ட போது தாவீதை கவனியுங்கள்.
Going up Mount Olives, north of Jerusalem, and he looked back over the city and wept because he was rejected.
எருசலேமுக்கு வடக்காக உள்ள ஒலிவமலையின் மேல் ஏறி போகும்போது அப்பட்டணத்தை திரும்பி பார்த்து அழுதான். ஏனென்றால் அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
What was it? It was the Spirit of Christ.
அது என்ன? அது அவனுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி.
500 years later, the Son of David, Jesus, sat on the same mount looking over the city as a rejected king and cried.
500 வருஷங்களுக்கு பிறகு தாவீதின் குமாரனாகிய இயேசுவானவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாய் அதே மலையின் மீது உட்கார்ந்து எருசலேம் பட்டணத்தை பார்த்துக் கொண்டு,
Jerusalem, Jerusalem, how often I have gathered you.
எருசலேமே, எருசலேமே, எத்தனை முறை நான் உன்னை கூட்டி சேர்த்தேன்.
Your different denominations and everything, as a hen does her brood. But you would not.
உங்களுடைய வித்தியாசமான ஸ்தாபனங்கள் இன்னும் எல்லா காரியங்களிலிருந்தும் கூட்டி சேர்த்தேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் கூட்டினேன். ஆனால் கூடிவர நீங்கள் மறுத்தீர்கள்.
How often I have did it.
நான் எத்தனை தரம் அதை செய்தேன் என்று சொல்லி அழுதார்.
Now the same spirit that was in David that was manifested in fullness in Christ is in the church today crying to the peoples.
இப்பொழுது தாவீதுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் வெளிப்பட்ட அதே ஆவியானது இந்நாட்களில் சபைக்குள்ளாக இருந்து கொண்டு ஜனங்களிடத்தில் சத்தமிடுகிறது.
How often I have gathered you.
எத்தனை தரம் நான் உன்னை கூட்டி சேர்த்தேன் என்று சத்தமிடுகிறது.
And when you see separations and differences and brotherhood broken up and Christian life one against the other,
நீங்கள் பிரிவினைகளையும் வித்தியாசங்களையும் சகோதரத்துவம் உடைகின்றதையும் கிறிஸ்தவ ஜீவியம் உடைகின்றதையும் ஒருவருக்கு எதிராய் ஒருவராகிறதும் நீங்கள் காணும்போது,
then it makes the Spirit of God in your heart cry out.
அது உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவனுடைய ஆவியை சத்தமிட வைக்கிறது.
You're trying to achieve something, a true prophet of God.
நீங்கள் ஏதோ ஒன்றை அடிக்கும்படியாய் முயற்சிக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியோ,
a true teacher is trying to bring the church to a unity of spirit, a unity of spirit that they might recognize God.
ஒரு உண்மையான போதகனோ ஆவியின் ஒருமைப்பாட்டுகள் சபையை கொண்டு வர, அதாவது அவர்கள் தேவனை அடையாளம் கொண்டு கொள்ளும்படியாக ஒரு ஆவியின் ஒருமைப்பாட்டிற்காக முயற்சிக்கிறார்கள்.
Trying to achieve it, no matter what denomination they belong to or what about it.
அவர்கள் எந்த ஸ்தாபனத்தையோ அல்லது எதையோ சேர்ந்தவளாயினும் கவலை இல்லை. அதை அடைய முயற்சிக்கிறார்கள்.
We have discernment of spirit to discern the spirit that's in the man to see if it be the spirit of God or not.
அது தேவனுடைய ஆவியா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் ஆவியை சோதித்தறிய நம்மட வகையே இருக்கும் ஆவி இருக்கிறது.
Now, we notice when he was here on earth, how he went about doing good.
இப்பொழுது அவர் இங்கே பூமியில் இருந்த போது எப்படியாய் நன்மை செய்கிறவராய் இருந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
I noticed another thing, it comes to my mind.
என் எண்ணத்தில் இன்னொரு காரியம் எழுகின்றது.
Did you notice when David was rejected as king?
தாவீது ஒரு ராஜாவாய் புறக்கணிக்கப்பட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா?
He went out of the city and a little Benjamin, which was supposed to have been a brother to him, should have been sorry because he was rejected.
அவன் நகரத்துக்கு புறம்பே சென்ற போது ஒரு பென்யமீன் கோத்திரத்தான் ஒரு சகோதரனாக இருக்க வேண்டியவன், அவன் புறக்கணிக்கப்பட்டதினால் வருத்தப்பட்டிருக்க வேண்டும்.
But what, he was a crippled man.
ஆனால் என்ன, அவன் ஊனமுற்றவன்.
And he drug along there with his crippled condition, throwing dirt on David. And calling him all kinds of bad names and cursing him in the name of the Lord. Cursing King David in the name of the Lord, this little crippled up Benjamite.
இந்த சப்பானியான சிறிய பென்யமீன் கோத்திரத்தான் கர்த்தருடைய நாமத்தினால் தாவீது ராஜாவை சபித்தான்.
What's the spirit of God and the spirit of the devil working?
தேவனுடைய ஆவி கிரியை செய்கிறதையும் பிசாசின் ஆவி கிரியை செய்கிறதையும் கவனியுங்கள்.
Now if you notice he was crippled, it represents the spiritual crippleness of the people today that would make fun of the true spirit of God in Christ manifesting itself.
நீங்கள் கவனிப்பீர்களானால் அவன் சப்பானியானவன், கிறிஸ்துவில் இருக்கின்ற தேவனுடைய ஆவியானது தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது இன்றைக்கு அதை பார்த்து பரியாசம் செய்கின்ற ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஊனத்தை அது காட்டுகின்றது.
That was the spirit of Christ and David being rejected as a king.
ராஜாவாய் புறக்கணிக்கப்படுகையில் தாவீதுக்குள்ளிருந்த கிறிஸ்துவினுடைய ஆவியேறு.
And today, when the people make fun of the people who has received the Holy Spirit and trying to achieve something,
பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் ஏதோ காரியத்தை அடையும்படியாய்,
you are all Methodists and Pentecostals and Baptists and Pentecostals and Presbyterians and all together as a unity, as a body of Christ.
ஒரு கிறிஸ்துவின் சரீரமாய் ஒன்றாக இணைந்து ஒரு ஒருமைப்பாடாய் பெந்தேகோஸ்து, மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பாப்டிஸ்ட், இன்னும் எல்லாரையும் சேர்க்க முயற்சிக்கின்ற ஜனங்களை இன்றைக்கு ஜனங்கள் பரியாசம் செய்கின்றனர்.
And they see the spirit work and say, well, look, that's a Pentecostal.
ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டு பாருங்கள், அது ஒரு பெந்தேகோஸ்து.
Away with him. I know one went off with another man's wife. I know this and got drunk. I know this and did this. I know this and did that.
அவனை அகற்றுங்கள், அவன் இன்னொருடைய மனைவியுடன் சென்று விட்டதை நான் அறிவேன், இவன் குடித்திருக்கிறான் என்று நான் அறிவேன், இவன் இந்த காரியத்தை செய்தான் என்று நான் அறிவேன், இவன் இந்த காரியத்தை செய்தான் என்று நான் அறிவேன்.
All that, but they're big enough to hide their own things. They can hide it.
இப்படி எல்லாம் கூறுகின்றனர். ஆனால் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களால் அதை மறைக்க முடியும்.
But David was exposed.
ஆனால் தாவீதுடையதோ வெளியரங்கமாக்கப்பட்டது.
Why, he had the spirit of Christ in him.
ஏன், அவன் அவனுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவியுடையவனாக இருந்தான்.
That God said, shall I take the head of that dog that would curse my king?
அந்த காவலாளன், என்னுடைய ராஜாவை சபிக்கின்ற அந்த நாயின் தலையை நான் வாங்கி போடட்டுமே என்றான்.
What's the spirit of Christ in David?
தாவீதுக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்துவின் ஆவியை கவனியுங்கள்.
Let him alone, for the Lord has told him to curse me.
அவனை விட்டுவிடுங்கள், என்னை சபிக்கும்படியாய் கர்த்தர் அவருடனே சொன்னார்.
Do you catch that?
நீங்கள் புரிந்து கொண்டீர்களா?
Let him alone. The Lord has told him to curse me.
அவனை விட்டுவிடுங்கள், என்னை சபிக்கும்படியாய் கர்த்தர் அவருடன்
சொன்னார்.
அதற்கு பதிலாக இன்றைக்கு நாம் கை உயர்த்தி கொண்டு சண்டைக்கு போக விரும்புகிறோம். புரிகின்றதா? அவன் தலையை வெட்டி விடுகிறேன். ஆமாம், அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல. அவனை வெளியே தள்ளுங்கள். அவனை விட்டுவிடுங்கள், என்னை சபிக்கும்படியாய் தேவன் அவனிடம் கூறியுள்ளார்.
That little cripple run along there throwing dirt on David.
அந்த சப்பானி கூடவே ஓடி வந்து தாவீதின் மேல் மண்ணை வாரி இறைத்தான்.
That's what they do today on the spirit of Christ.
அதேதான் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியின் மேல் செய்கிறார்கள்.
They're a bunch of holy rollers.
அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள்.
But they're a bunch of this. There's nothing to them.
அவர்கள் இப்படியான ஒரு கூட்டம், அவர்களுக்கு ஒன்றுமில்லை.
There's nothing to divine healing. There's no such a thing as angels. There's no such a thing as prophets.
தெய்வீக சுகத்திற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே தூதர்கள் என்ற அப்படி ஒரு காரியமே கிடையாது. அங்க தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு காரியமே கிடையாது.
All those things, the days of miracles is past. Throw in dirt, but let them on.
அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டது என்று சொல்லி மண்ணை வாரி அடிக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட்டு விடுங்கள்.
But when David returned in power, hallelujah, when he come back as full king of Israel,
ஆனால் தாவீது மறுபடியும் ஆட்சிக்கு வந்தபோது, அல்லேலூயா, அவர் இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவாக வந்தபோது.
Don't worry, this Jesus whose spirit we have today.
கவலைப்படாதீர்கள், இந்த இயேசுவானவர் அவருடைய ஆவிதான் நாம் இன்றைக்கு உடையவளாய் இருக்கிறோம்.
Acting his part, I will return again in a physical body. The second time in glory and power and majesty.
அவருக்கான அந்த பகுதியை நிறைவேற்றி விட்டார். இரண்டாவது முறையில் மகிமையோடும் கனத்தோடும் வல்லமையோடும் சரீரத்தோடு திரும்ப வருவார்.
That little dirt thrower fell on his face and begged for mercy.
அந்த சிறிய மண்ணைவாரி அடித்தவன் முகம் கூப்புற விழுந்து இரக்கத்திற்காக மன்றாடினான்.
Let him alone. The spirit of Christ in us.
அவனை விட்டு விடுங்கள், நமக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய ஆவி.
Don't excommunicate him. Let's remember that all these things has got to come to pass.
அவனை புறம்பாக தள்ளாதே, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைப்போம்.
We've got one thing to do, move on.
நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு, முன்னே செல்லுங்கள்.
God promised that he'd make everything work together for good to them that love him.
அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் வாய்க்கப்படுவார் என்று தேவன் வாக்களித்துள்ளார்.
Let's keep the discernment of spirit. Keep the objective right.
நோக்கத்தை சரியாக வைப்போமாக, ஆவியை பகுத்தறிவதை வைத்துக் கொள்வோமாக.
We're here to serve God. Each one fellowshipping, going along and serving God.
ஒவ்வொருவரும் ஐக்கியப்பட்டுக் கொண்டோம், அப்படி இருந்து கொண்டோம், தேவனுக்கு சேவை செய்து கொண்டோம், தேவ சேவைக்காக நாம் இங்கே இருக்கிறோம்.
If the man's got the wrong kind of an objective, then what will happen? See?
மனிதனிடத்தில் ஒரு தவறான நோக்கம் இருந்தால் அப்பொழுது என்ன சம்பவிக்கும், புரிகின்றதா?
Now, we find out that the Spirit of God was in him.
தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது என்று நாம் கண்டறிந்தோம்.
All the old prophets spoke of him.
எல்லா பழைய தீர்க்கதரிசிகளும் அவரை பற்றி பேசினார்கள்.
All the spirits in potion, every little potion wasn't glorifying itself, true prophets.
உண்மையான தீர்க்கதரிசிக்குள் இருந்த எல்லா ஆவியும் ஒரு அளவாக இருந்தது. ஒவ்வொரு சிறிய அளவும் தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை.
All the true prophets was manifesting him, speaking of him.
எல்லா உண்மையான தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்தே பேசினார்கள், அவரை வெளிப்படுத்தி காட்டினார்கள்.
And everything they said was fulfilled in him.
அவர்கள் சொன்ன எல்லா காரியங்களும் அவருக்குள் நிறைவேறின.
Showed it was the spirit of God in them. It was fulfilled.
அவர்களுக்குள்ளாக இருந்து தேவனுடைய ஆவி என்பதனாலே அது நிறைவேறிற்று என்பதை காட்டுகிறது.
What was it? God speaking of himself. See?
தேவன் தம்மை குறித்தே பேசுகிறார்.
God manifesting himself through these prophets.
புரிகின்றதா? இந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார்.
Not taking glory, who will be the next president, who will be this.
அடுத்த ஜனாதிபதி யார், இது யாரா இருக்கக்கூடும் என்பதை சொல்லி மகிமை எடுத்துக் கொள்வதல்ல. தலையில் கொட்டி உன்னை கொட்டினது யார் என்று சொல், அப்பொழுது நாங்களும் விசுவாசிப்போம்.
That isn't it. It's something to manifest God.
அருவல்ல காரியம், அது தேவனை வெளிப்படுத்துகின்ற ஏதோ காரியம்.
It isn't something to make Brother Weathers here, or Brother Shores, or Brother so-and-so out there, a great man.
அது இங்க இருக்கின்ற சகோதரன் வீவர்ஸ், அல்லது சகோதரன் ஷோர்ஸ், அல்லது சகோதரன் இன்னார் இன்னார் ஒரு பெரிய மனிதனாக ஆக்குவதற்காக செய்யும் காரியம் அல்ல.
Make him a greater than the rest of the man of his group. Make him the greatest man in Phoenix.
அவருடைய கூட்டத்தில் உள்ள மற்ற யாவரை காட்டிலும் பெரியவனாக ஆக்க அல்ல. ஃபீனிக்ஸில் அவரை காட்டிலும் மிக பெரியவராய் ஆக்க அல்ல.
Isn't it make William Branham something great?
வில்லியம் பிரெண்ட்ஹாம் ஏதோ ஒரு பெரியவர் ஆகும்படியாக அல்ல.
What is to do? It isn't make old Robert something great, Billy Graham something great.
ஆனால் என்னத்தை செய்வதற்கு, இது ஓரல் ராபர்ட்ஸை ஏதோ பெரியவனாக ஆக்க அல்ல, பில்லி கிரஹாமை பெரியவனாக ஆக்குவதற்காக அல்ல.
But it's a heart. We're trying to achieve something for the kingdom of God.
ஆனால் அது அவருடைய இருதயத்தை பொறுத்தது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ காரியத்தை நாம் அடைவதற்காக முயற்சிக்கின்றோம்.
It's manifesting God.
அது தேவனை வெளிப்படுத்துகிறதா? இருக்கிறது.
All gifts and things doesn't make one greater than the other.
எல்லா வரங்களும் மற்ற காரியங்களும் ஒருவனை மற்றவனை காட்டிலும் பெரியவன் ஆக்குவதில்லை.
It just makes us all working together for the perfection of the body.
சரீரத்தின் பரிபூர்ணத்திற்காக நாம் யாவரும் சேர்ந்து கிரியை செய்யும்படி அது செய்கிறது.
To bring us together as one people, as a people of God.
ஒரு ஜனமாகவும் ஒரு தேவனுடைய ஜனமாகவும் நம்மை கொண்டு வர அது கிரியை செய்கிறது.
But when you see them going contrary, don't curse them.
ஆனால் அவர்கள் முரணாக போகின்றதை நீங்கள் காணும்போது அவர்களை சபிக்காரே.
Just let them alone. Somebody has to do it.
அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். யாராவது அதை செய்துதான் ஆக வேண்டும்.
But wait till Jesus comes in power.
ஆனால் இயேசுவானவர் வல்லமையோடு வருமட்டாக காத்திருங்கள்.
Now we see all those prophets speaking.
அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பேசினார்கள் என்று அறிந்தோம்.
Every one of them was glorifying God in the coming Messiah.
அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனையும் வரப்போகின்ற மேசியாவையும் மகிமைப்படுத்தினார்கள்.
And when they got in the spirit, they acted and spoke and lived the life out just like the Messiah did.
அவர்கள் ஆவிக்குள்ளான போது மேசியா செய்தது போலவே அவர்கள் கிரியை செய்தார்கள், பேசினார்கள், ஜீவித்தார்கள்.
If it did that side the cross, speaking of his coming,
சிலுவைக்கு முன்னான காலத்தில் அது அவரிடம் கிரியை செய்திருந்தால், அதாவது அவருடைய வருகையை குறித்து பேசியிருந்தால்,
how much more will it after his coming?
அவருடைய வருகைக்கு பின்னர் அது எவ்வளவு அதிகமாய் பேசும்?
Well, put the spirit of the Messiah in the church to act, do, work and live like the Messiah.
சபைக்குள்ளாக கிரியை செய்ய மேசியாவை போன்று ஜீவிக்க கிரியை செய்ய மேசியாவின் ஆவியை ஊற்றுவாரா?
It's the spirit of God.
அது தேவனுடைய ஆவி.
Discern that spirit. See whether it is of God or not.
அந்த ஆவியை சோதித்தறியுங்கள். தேவனால் ஆனதா இல்லையா என்று பாருங்கள்.
See whether it acts like him.
அது அவரை போன்று கிரியை செய்கிறதா என்று பாருங்கள்.
See if your emotions, if somebody kicks up something against you and throws dirt upon your life when you know you're as innocent as you can be.
உனக்கு எதிராக யாராவது பேசினால், உங்களுடைய ஜீவியத்தின் மேல் மண்ணை வாரி அடித்தால், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு நிரபராதிகள் என்று.
And you know that you've got the spirit of God.
நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
Don't try to separate yourself.
உன்னை பிரித்துக் கொள்ள வகை தேடாதீர்கள்.
Don't try to act mean towards him. Don't curse him.
அவர்கள் பால் மிகவும் இழிவாக நடந்து கொள்ளாரே, அவர்களை சபியாரே.
Just walk on. Only God did that to give you a test to see how you take it.
உனக்கு ஒரு சோதனையை கொடுத்து சோதனையின் போது நீ எவ்வாறு கிரியை செய்கின்றாய் என்பதை காணும்படியாக தேவன் செய்தார் என்பதனை அறிந்தவனாய் நடந்து கொண்டீர்.
He'll have to come to it anyhow.
எப்படி இருந்தாலும் அதனிடத்திற்கு அவர் வருவார்.
As I said the other day, I believe it, Brother Fuller's church, the bicycle rider in Canada.
அந்த ஒரு நாள் கனடாவில் சைக்கிள் ஓட்டியவனை பற்றி கூறினேனே, அது சகோதரன் புல்லருடைய சபையில்
நினைக்கிறேன்.
போட்டியில் இருந்த மற்ற அனைவரும் இந்த சிறிய பையனை வென்றுவிடலாம்
எண்ணினர்.
ஏனெனில் அவன் ஒருவனுக்கு மாத்திரம் சைக்கிள்களின் கைப்பிடிகளை பிடிக்காமல் சைக்கிள் ஓட்ட முடியாது. எனக்கு சந்தோஷம், நீங்கள் அந்த பழைய கைப்பிடியை பிடித்துக் கொண்டு சைக்கிள் ஓட்டுகிறவர்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் எனக்கு விருப்பம்.
Take a hold of both sides of the cross and say, nothing in my arms I bring.
சிலுவையின் இரண்டு பக்கங்களையும் பிடித்தவாறு என் கரங்களில் நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை.
Let me hold to the cross, Lord.
கர்த்தாவே, நான் சிலுவையை பற்றிக் கொண்டிருக்கும்படியாய் செய்யும்.
I have no intellectuals. I have nothing. Let me just hold here. Look way out yonder.
கர்த்தாவே, நான் சிலுவையை பற்றிக் கொண்டிருக்கும்படியாய் செய்யும். நான் படித்து தேறினவன் அல்ல, என்னிடம் ஒன்றுமில்லை. நான் சிலுவையை மட்டும் பற்றிக் கொண்டு பரலோகத்தை நோக்கினவாறு இருக்கும்படி செய்யும்.
And he had a 12-inch plank to ride for a city block to get a $100 Schwinn bicycle.
12 அங்குல பலகையின் மீது சைக்கிள் ஓட்டி இலக்கை அடைய வேண்டும். ஜெயிப்பவருக்கு $100 பெருமானமுள்ள ஸ்க்ரீன் கைக்கில் பரிசாக அளிக்கப்படும்.
All those boys you could ride without holding.
சைக்கிள் கைப்பிடியை பிடிக்காமலேயே ஓட்டக்கூடிய இந்த பையன்கள்
go downtown, get their mother's groceries and come back without even touching the handlebars. They everyone begin to look.
கீழாக உள்ள பட்டணத்திற்கு சென்று தயாருக்கு மளிகை சாமான்கள் வாங்கி கொண்டு வந்து பழக்கம். அவமயம் கைப்பிடியை தொடாமலேயே ஓட்டி செல்பவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை நோக்கி பார்க்க
துவங்கினர்.
கைப்பிடியை பிடித்துக் கொண்டு ஓட்டி அவர்களுக்கு பழக்கமே இல்லை, எனவே வடையில் விழுந்து விட்டனர்.
But this little boy got on there and helped the handlebars and rode it to the end.
ஆனால் இந்த சிறு பையனோ ஏறி உட்கார்ந்து கைப்பிடியை இறுக பிடித்துக் கொண்டு கடைசி மட்டும் ஓட்டி சென்றான்.
They asked him, "Sir, how did you do it?"
அவர்கள் உன்னால் எப்படி முடிந்தது என்று கேட்டனர்.
He says, "Here's where you make your mistake, fellows."
அவன் இங்கே தானடா நீங்கள் தவறு செய்கிறீர்கள்.
You're all better riders than I am, but you were looking here.
நீங்கள் என்னை காட்டிலும் சிறந்த சைக்கிள் ஓட்டுபவர்கள், ஆனால் நீங்கள் இங்கே கீழே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
And said, "Made you nervous to see what you're trying to balance yourself, and you fell off."
அது உங்களை பயமுறச் செய்தது. விழாமல் இருக்க முயற்சி செய்தீர்கள், விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னான்.
Said, "I never looked here at all. I watched the end and kept steady."
ஆனால் நான் கீழே பார்க்கவே இல்லை, நான் அந்த கடைமுனையே நோக்கினவாறு நிலையாக ஓட்டினேன் என்றான்.
That's what we're to do.
அதையேதான் நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
Don't look at these little things now. Did this one do this or that one do that? Watch the end and keep studying.
இவனாய் இதை செய்தான் அல்லது அவனாய் இதை செய்தான் என்ற சிறிய காரியங்களை நோக்கி பார்க்காதிருங்கள். கடைமுறை நோக்கினவாறு நிலையாயிருங்கள்.
Christ is coming. Watch the end. Just keep studying.
கிறிஸ்து வருகிறார். கடைமுறையை கவனியுங்கள். நிலையாயிருங்கள்.
Don't notice what's going on now.
என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டாம்.
Watch what's going to go on out yonder. At the end time when we're going to have to stand and give an account for our lives.
கடைசி நேரத்தில் பரலோகத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். அப்பொழுது நாம் அங்கே நம்முடைய ஜீவத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
David wasn't watching that little old Benjamin throw dirt on him. He's crippled anyhow.
சப்பானியாயிருந்த அந்த சிறிய பென்யமீன் கோத்திரத்தான் தாவீதின் மீது மண்ணை வாரி போட்டதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கவில்லை.
He never noticed him.
அவனை தாவீது கவனிக்கவே இல்லை.
He wouldn't even let the guard cut his head off.
அவனுடைய மெய்க்காவலாளன் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை.
Let him alone. God told him to do that. God told him to curse me. Let him alone.
அவனை அப்படியே விட்டு விடுங்கள். அதை செய்யும்படியாய் தேவன் அவனுக்கு சொன்னார். தேவன் அவனிடம் என்னை சபிக்கும்படியாய் சொன்னார். அவனை அப்படியே விட்டுவிடு என்று சொன்னான்.
For David knew that someday he was returning in power.
ஒரு நாளில் அவன் மீண்டும் ஆட்சிக்கு வருவான் என்பதை தாவீது அறிந்திருந்தான்.
That Benjamin would have his time.
அந்த பென்யமீன் கோத்திரத்தானுக்கு நேரம் வரும்.
Yes. That's it. The church will rise and triumph.
ஆம், அப்படித்தான் காரியம். சபையானது வெற்றியோடு எழும்பி வரும்.
I was just sent to pray for his sick children anyhow. That's all I can do.
எப்படி இருந்தாலும் அவருடைய வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யும்படியாய் நான் அனுப்பப்பட்டேன். என்னால் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான்.
Wherever they are and what church they are, it makes me no difference.
அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, அது எவ்வித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது.
I'm trying to pray for his sick children. Trying to manifest the gift for his glory.
அவருடைய வியாதியாய் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்ய முயற்சிக்கிறேன். அவருடைய மகிமைக்காய் வரங்களை வெளிப்படுத்த நான் முயற்சிக்கிறேன்.
That's the reason I never did belong to anything.
அக்காரணத்தினால் தான் நான் யாரையும் சார்ந்தவன் இல்லை.
Now remember, that's all right. See, I'm not saying that now.
இப்போ நினைவிருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். பாருங்கள், இப்பொழுது நான் அதை சொல்லவில்லை.
Won't you get me clear? I believe that God's got Christians in every church. His children.
தேவனுக்கு எல்லா சபைகளிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு என்பதை நான் உங்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
He's never questioned me on that.
அவர் அதன் பேரில் என்னிடம் கேள்வி கேட்டதே இல்லை.
I just sent to pray for the children and to do these things and to manifest him.
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாய் இந்த காரியங்களை செய்யும்படியாய் அவரை வெளிப்படுத்தும்படியாய் நான் அனுப்பப்பட்டவனாய் இருக்கிறேன்.
Now you see Jesus and these prophets, everything that they spoke of had to be true.
இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், இயேசுவும் இந்த தீர்க்கதரிசிகளும் அவர்கள் பேசின யாவும் உண்மையாயிருக்க வேண்டும்.
For it was the power of God in them.
ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்தது தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது.
God himself speaking through them of his own self coming to his own glory.
தேவன் தாமே அவருடைய சொந்த மகிமைக்கு வருகின்ற அவரை பற்றிய அவர்கள் மூலமாய் பேசுகின்றதாயிருக்கிறது.
Who's president?
அடுத்த ஜனாதிபதி யார்?
Who's going to
அது யாரா இருக்க போகிறார்?
Are we going to have enough rain this year? I don't mean nothing.
இந்த வருடம் நமக்கு நல்ல மழை இருக்க போகின்றதா? அந்த எவ்விதமான பயனும் இல்லை.
Something to the glory of God, something to set the church in order, something for the power of God.
தேவனுடைய மகிமைக்காக ஏதோ காரியம், சபையை ஒழுங்குபடுத்துவதற்கான ஏதோ காரியம், தேவனுடைய வல்லமைக்காக ஏதோ காரியம்.
Not to make yourself a name, but to make the glory of God manifested.
உனக்கு ஒரு பெயரை கொண்டு வருவதற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கான காரியமான தீர்க்க தரிசனம்.
Now, we notice that all those prophets and all they said about him, everything come to true because he was the theme of the Old Testament.
இப்பொழுது நாம் கவனிக்கிறது என்னவென்றால் அந்த தீர்க்கதரிசிகள் யாவரும் அவரை குறித்து அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மையாய் நிறைவேறின. அவரே பழைய ஏற்பாட்டின் பொருளாய் இருந்தார்.
Jesus, the Messiah, coming Messiah, was what every prophet looked from Adam to Malachi.
இயேசு மேசியா, வரப்போகும் மேசியா, ஆதாம் துவங்கி மல்கியா மட்டுமாக எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரையே எதிர்நோக்கி இருந்தனர்.
Every prophet spoke of the coming of the Lord.
ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வருகையை குறித்து பேசியுள்ளனர்.
Each one put his part in because he was anointed of God.
ஒவ்வொருவரும் அவர்களுடைய பங்கை அதில் செலுத்தினர். ஏனென்றால் அவரே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார்.
That's all he could speak of.
அவனால் பேசக்கூடியதெல்லாம் அதுவே.
Now, wish we had more time on it. But watch, everything that they said come to pass.
அதன் பேரில் பேசுவதற்கு நமக்கு அதிக நேரம் இருக்குமானால் நலமாயிருக்கும். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறின.
Look here, let's just take some of the things the prophet said.
இங்கே பாருங்கள், அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லி சென்ற சில காரியங்களை நாம் எடுத்து பார்ப்போம்.
A virgin shall conceive and bear a child.
கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள்.
Did it happen? Sure.
அது சம்பவித்ததா? நிச்சயமாக.
His name shall be called Emmanuel, Prince of Peace, Mighty God, Everlasting Father.
அவருடைய நாமம் இம்மானுவேல், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்பட்டார்.
That's what he was. Exactly. The Everlasting Father.
அவர் சரியாக அப்படியே தான் இருந்தார். நித்திய பிதா.
No man should be called father on this earth, but God is your father.
இந்த பூமியில் ஒருவனையும் பிதா என்று அழைக்க வேண்டாம், ஏனென்றால் தேவனே உங்கள் பிதாவாய் இருக்கிறார்.
All right. Now let's see again.
சரி, இப்பொழுது நாம் மறுபடியும் பார்ப்போம்.
He was wounded for our transgressions, he was bruised for our iniquity. The chastisement of our peace upon him, with his stripes we were healed.
நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
Pilate's judgment hall, while the very man having his back lashed like that with a cat of nine tail whip.
இப்பேற்பட்ட இந்த மனிதன் பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக 9 குண்டுகளை கொண்ட வாரினால் அடிக்கப்பட்ட முதுகுடன் நின்று கொண்டிருந்தார்.
Didn't realize that the scripture said it would be that way.
வேத வாக்கியங்கள் அந்த விதமாகத்தான் சொல்லி இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தனர்.
They didn't have discernment of spirit.
ஆவிகளை பகுத்தறியும் தன்மை இல்லாதவர்களாய்.
Those priests who said, away with him, away with him.
அவனை அகற்றும் என்று அந்த ஆசாரியர்கள் சொன்னார்கள்.
And on the cross, when they shot out their lips and things like that, when he heard him crying.
சிலுவையில் அவர் உரத்த சத்தமாய் சொன்னதை கேட்டு அவர்கள் தங்கள் உதட்டை பிரிக்கினர்.
My God, why has thou forsaken me? They didn't have discernment.
அலாவடி, என் தேவரே, என் தேவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரைத்த போது பகுத்தறியும் தன்மை அவரிடம் இல்லாமல் போனது.
They couldn't discern the spirit.
பாருங்கள், அவர்களால் ஆவியை பகுத்தறிய முடியவில்லை.
That's what David was speaking of in the 22nd Psalm.
அதைதான் தாவீது 22nd சங்கீதத்தில் கூறியிருக்கிறார்.
They shot out their lip not knowing they were doing it, just the same as that Benjamite did to David.
தாங்கள் அவ்விதம் செய்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் அவர்கள் உதட்டை பிதுக்கினார்கள். அந்த பென்யமீன் கோத்திரத்தான் தாவீதுக்கு செய்த விதமாகவே செய்தார்கள்.
See, he thought David was all wrong because he didn't agree with him on his principles of running his kingdom.
தாவீது ராஜ்யபாரத்தை நடத்த கடைபிடித்த அடிப்படை கொள்கைகளை அவன் அங்கீகரியாததினால் தாவீது செய்த யாவும் தவறு என்று அவன் கருதினான்.
He didn't understand that it was the spirit of God in David doing it.
தேவனுடைய ஆவி தாவீதுக்குள் இருந்து கொண்டு அதை செய்கிறது என்று அவன் அறியாதிருந்தான்.
That's where we must discern today, the spirit of the man.
அங்கேடா நாமும் கூட இன்றைக்கு மனுஷனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியை பகுத்தறிய வேண்டும்.
What's he trying to do? What's he getting at?
அதாவது அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான், அவன் எதை அடைய பிரயாசிக்கிறான் என்பதை அறிய வேண்டும்.
Not what group he belongs to or what this, that or the other.
அவன் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவனா, இதை சேர்ந்தவனா.
Whether he's a white man, black man, yellow man or whatever he is.
அவன் வெள்ளை மனிதனா, கருப்பு மனிதனா, மஞ்சள் மனிதனா, அல்லது அவன் எதுவாய் இருந்தாலும் அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை.
Let's see what he's trying to achieve and take that. See what he's trying to do for the kingdom of God.
அவன் என்ன அடைய முயற்சிக்கிறான் என்று பார்ப்போம். அதை எடுத்துக்கொண்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று பாருங்கள்.
He's got odd ideas to ours. That's perfectly all right if he's trying to achieve something for the kingdom of God.
அவன் கொண்டுள்ள கருத்துக்கள் நமது கருத்துக்களுக்கு வேறுபட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ காரியத்தை அடைய முயற்சிக்கிறானா என்பதுதான் முக்கியம்.
Discern that any.
அது அவனுக்குள் இருக்கின்றதா என்று நாம் பகுத்தறிய வேண்டும்.
If he's wrong and true in heart, God will bring him around to the truth of the thing after a while.
அவன் செய்வது தவறாய் இருந்து அவருடைய இருதயம் உண்மையா இருக்குமானால் கொஞ்ச காலம் கழித்து தேவன் அவனை அப்படியே திருப்பி அந்த காரியத்தின் சத்தியத்திற்கு கொண்டு வருவார்.
Let him alone. Let him alone. See what he's trying to do.
அவனை விட்டுவிடுங்கள், அவனை விட்டுவிடுங்கள், அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று பாருங்கள்.
Now we see here. Then we find out in his death.
இப்பொழுது இங்கே அவருடைய மரணத்தில் நாம் என்ன கண்டறிந்தோம் என்றால்,
when he died at the cross and crying, all the things the prophet spoke of him.
தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியங்களையும் கூறி அவர் சிலுவையில் மரித்தபோது,
They pierced my hands and my feet. There it was fulfilled.
And கால்களையும் கைகளையும் அவர்கள் முறுவே குத்தினார்கள் என்பது அங்கே நிறைவேறினது.
Prophets is right.
தீர்க்கதரிசிகள் சரியாய் உரைத்தார்கள்.
They thought it was themselves or cried like it was himself, but it was manifested in the cross.
தாங்கள் தான் அதுவென்று அல்லது அவர்களுக்கு தான் அது நேர்ந்தது போன்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் அவை யாவும் சிலுவையில் வெளிப்பட்டு நிறைவேறினது.
He was numbered with the transgressors. That's what he was done. He was with the transgressors.
அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்படித்தான் அவருக்கு செய்தார்கள். அவர் அக்கிரமக்காரரோடு தான் இருந்தார்.
In his death he made his burial with the rich.
அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு அடக்கம் பண்ணப்பட்டார்.
He did. He was buried in a rich man's grave.
அவரை ஒரு ஐஸ்வர்யவானின் கல்லறையில் தான் அடக்கம் செய்தனர். அதை செய்தார்.
I will not leave his soul. He will not leave my soul, said David.
நான் அவருடைய ஆத்துமாவை அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார் என்று தாவீது சொன்னான்.
The spirit of God in David speaking out.
தாவீதுக்கு உள்ளிருந்தே தேவனுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்தார்.
He will not leave my soul in hell, neither will he suffer his holy one to see corruption.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணவொட்டீர்.
Like as if David would be the holy one.
தாவீது தான் அந்த பரிசுத்தவான் போன்று உரைத்தான்.
Wasn't David, it was the spirit of God in David crying out.
அது தாவீது அல்ல, தாவீதிற்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியானவர் தாமே இவ்வாறு கூறினார்.
See the spirit of God in the man crying out.
பாருங்கள், அந்த மனிதனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர் கூறினார்.
Some have said, listen to that old hypocrite up there.
அந்த மாயமாலக்காரனை பாருங்கள் என்று அங்கு இருந்த யாராவது கூறி இருப்பார்கள்.
He wasn't, it was the spirit of God in him crying out.
அவன் கூறவில்லை, அவனுக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியானவர் கூறினார்.
See, the spirit of God manifests itself.
பாருங்கள், தேவனுடைய ஆவியானது தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டுகிறது.
Not leave his soul in hell, neither will suffer my holy one to see corruption.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர்.
Now, brethren, in closing, may I say this? Our time gets away.
இப்போது சகோதரரே, பிரசங்கத்தை முடிப்பதற்குள் இதை கூற விரும்புகிறேன். நமக்கு நேரமாகிக் கொண்டே போகிறது.
But look, may I say this in closing with these scriptures here?
ஆனால் கவனியுங்கள், இந்த வேத வாக்கியங்கள் இங்கு இருக்க இது சொல்லி முடிக்கிறேன்.
Let's see if a man that all the Old Testament theme was about him.
நான் பார்ப்போம், பழைய ஏற்பாட்டின் பொருள் அனைத்தும் ஒருவரை பற்றி இருக்க.
All the holy prophets anointed with God's spirit.
தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் பெற்ற எல்லா பரிசுத்த தீர்க்கதரிசிகளும்.
If all that and everything that they said was fulfilled to the letter exactly in him.
அவை எல்லாமும் அவர்கள் உரைத்தது அனைத்து காரியங்களும் ஒரு எழுத்து கூட பிசகாமல் அந்த ஒருவரில் நிறைவேறி இருக்குமானால்.
Surely that great person called the Son of God ought to know how to set up the New Testament church.
தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும் அவர் புதிய ஏற்பாட்டின் சபையை எப்படி நிறுவ வேண்டும் என்பதை நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும்.
Don't you believe that?
நீங்கள் அதை நம்புகின்றீர்களா?
He ought to have a conception to know how to set up the New Testament church.
புதிய ஏற்பாட்டின் சபையை எவ்விதம் நிறுவ வேண்டும் என்ற கருத்தை அவசியம் அறிந்திருக்க வேண்டும்.
The first thing I want to call your attention over here in Matthew 16th chapter.
முதலாவதாக உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில்.
That when he is speaking there, when he come down was talking to the disciples, he said, who does man say I, the Son of Man, am?
அவர் கடந்து வந்து கொண்டிருந்த போது அவர் சிஷியரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
And they said, some say you're Elias, and some say you're so-and-so, and some say you're so-and-so, and like that. Different one.
அதற்கு அவர்கள் சிலர் உம்மை எலியா என்றும் சிலர் இன்னார் இன்னார் என்றும் சிலர் இன்னார் இன்னார் என்றும் வித்தியாசப்பட்ட விதமாக சொல்லுகிறார்கள் என்றனர்.
He said, but who do you say that I am?
அதற்கு அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
And Peter said, thou art the Christ, the Son of the living God.
அதற்கு பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
He said, blessed art thou, Simon, son of Jonas, for flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you.
அவர் அதற்கு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
And I say unto thee, thou art Simon, or art Peter, and upon this rock I'll build my church, and the gates of hell can't prevail against it.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார்.
Now, there,
இப்பொழுது அவர் சபையை குறித்து அங்கு பேசினார்.
Now watch closely, and if I'm wrong, God forgive me and you forgive me.
நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். நான் தவறாய் இருப்பேனேயானால் தேவனே எனக்கு மன்னியும், நீங்களும் என்னை மன்னியுங்கள்.
Now the Catholic Church says that was a stone laying there. Peter. And upon Peter he built the church.
கத்தோலிக்க சபை சொல்லுகிறது அங்கே இருந்ததான ஒரு கல் அதுவென்று. பேதுருவின் மேல் அவர் சபையை கட்டினார் என்று சொல்லுகிறது.
Now we know that's wrong. We Protestants disagree with it.
அது தவறு என்று நாம் அறிவோம். புரொடெஸ்டன்ட்களாகிய நாம் அதை ஆமோதிப்பதில்லை.
But we Protestants says it was himself that he built himself a church upon himself.
ஆனால் புரொடெஸ்டன்ட்களாகிய நாம் அது அவர்தானே அவர் சபையை அவர் மேலேயே கட்டினார் என்று சொல்கிறோம்.
But if you'll notice, I want to disagree with that friendly. It wasn't that.
ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் நட்பு முறையில் நான் ஆமோதிப்பதில்லை. அக்காரியம் அதுவல்ல.
It was upon the spiritual revelation of himself.
அவரை பற்றின ஆவிக்குரிய வெளிப்பாடாய் அது இருக்கிறது.
Flesh and blood, you never learn this in a seminary. As good as they are.
புரிகின்றதா? மாம்சமும் ரத்தமும் வேதாகம கல்லூரிகள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் அவைகளில் அதை கற்றுக்கொள்ள முடியாது.
You never learn this for some church creed. As good as it is, it's all right.
சபை கோட்பாடுகளினால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியாது. அவை எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதெல்லாம் சரி.
But flesh and blood has not revealed this to you.
ஆனால் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை.
It's not an intellectual conception of how you make your speech, how you must die yourself, what great thing you must do here on earth.
நீங்கள் எவ்விதமாக பிரசங்கம் செய்யலாம், எவ்வாறு தலைகுறித்து நீங்கள் இருக்க வேண்டும், இந்த பூமியில் எப்படி அல்லது என்ன பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற மனித ஞானத்தினால் உண்டாகும் கருத்தல்ல.
That isn't what it is. It isn't build a great thing or do a great thing.
அந்த காரியம் அதுவல்ல. அது ஏதோ பெரிய காரியத்தை கட்டுவது அல்ல, செய்வது அல்ல. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை பற்றியதான வெளிப்பாடாக இருக்கிறது.
What it is a revelation of the word of God.
அது தேவனுடைய வார்த்தையை பற்றின வெளிப்பாடாக இருக்கிறது.
He was the word.
அவரே வார்த்தையாக இருக்கிறார்.
In the beginning was the word and the word was with God and the word was God and the word was made manifest and dwelt among us.
ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
That was a revelation of the word of God.
அதுதான் தேவனுடைய வார்த்தையை பற்றிய வெளிப்பாடாக இருக்கிறது.
The spirit in Peter revealing by spiritual revelation that he was the son of God made manifest.
வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் அவரே என்ற ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பேதுருவுக்கு உள்ளிருந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார்.
The God of glory manifesting the glory of God.
மகிமையின் தேவனானவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தார்.
Upon this rock, spiritual revelation of the word, I'll build my church.
இந்த கல்லின் மேல், வார்த்தையை பற்றின ஆவிக்குரிய வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
Why?
ஏன்?
If them prophets was under God, speaking by the Holy Spirit that was the Son of God.
அவரே தேவனுடைய குமாரன் என்று தேவனுக்கு கீழாக இருந்து பரிசுத்த ஆவியினால் அதை தீர்க்கு தரிசிகள் பேசி இருப்பார்களே ஆனால்
The same spirit on this side reveals right back the same thing.
இந்த பக்கத்தில் அதே காரியத்தை அதே ஆவியானவரால் வெளிப்படுத்துகிறார்.
You see it?
உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா?
Flesh and blood, you can't learn it in a seminary.
மாம்சமும் ரத்தமும் நீங்கள் அதை வேதாகம பள்ளியில் கற்றுக்கொள்ள முடியாது.
You learn get your DD and your PhD and LD.
நீங்கள் அங்கே படித்து உங்களுடைய டிடி, பிஹெச்டி, எல்டி போன்ற பட்டங்களை அங்கே பெற்றுக் கொள்ளலாம்.
That's all right. Wish I had it. That's right, but still that's not it.
அவைகளெல்லாம் பரவாயில்லை, நானும் கூட டாக்டர் பட்டம் பெற்றிருந்தால் நலமாயிருந்திருக்கும்.
You don't have to have it, yet it's good to have it.
அது நல்லதுதான், ஆனால் அப்படி இருந்தாலும் அக்காரியம் அதுவல்ல. அதை நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் அதை பெற்றிருப்பது நல்லதுதான்.
You can be this plus.
பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளிப்பாட்டையும் பெற்றிருக்கலாம்.
But if you have to rub out the plus, take this.
ஆனால் நீங்கள் வெளிப்பாட்டை வெளியே தள்ளிவிட்டு பட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருந்தால் பட்டம் தான் வெளிப்பாடு என்றால்
This is that.
இதுதான் அது.
If this ain't that, let me have this anyhow. I want this. This.
இது வெளிப்பாடா இல்லாமற் போகுமானால் பட்டத்தை காட்டிலும் வெளிப்பாட்டை பெற்றிருப்பதே நலம். எனக்கு வெளிப்பாடு தான் தேவை, வெளிப்பாடு.
Flesh and blood has not revealed this to you.
மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை.
You never learned through the educational line. You never learned through denominational lines. They're fine.
கல்வி வாயிலாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதை ஸ்தாபன வழியில் அதை கருத்து கொள்ளவில்லை.
Education denomination is fine. That's part of it.
கல்வி ஸ்தாபனம் நல்லது தான், அது அதனுடைய ஒரு பகுதி.
But people are laying too much to that and they're leaving the spiritual discernment. See?
ஆனால் ஜனங்களோ அதன் மேல் அதிக பற்றுதல் வைத்து ஆவிக்குரிய வகையறுத்தலை விட்டு விடுகிறார்கள். புரிகின்றதா?
Flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you.
மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கின்ற என்னுடைய பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துவார்.
And upon this rock I'll build my church and the gates of hell can't prevail against it.
இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
Will never be able to prevail show they would be against it.
மேற்கொள்வதில்லை என்பது அவைகள் அதற்கு எதிராய் இருக்கும் என்று பொருள்படும்.
Now watch and see where the gates of hell is against.
இப்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் எங்கே இருக்கின்றது என்பதை கவனித்து புரிந்து கொள்ளுங்கள்.
It ain't against the denomination.
அவைகள் ஸ்தாபனங்களுக்கு எதிராக இல்லை.
The government recognizes that.
அரசாங்கம் அதை அங்கீகரிக்கின்றது.
It is the world recognizes our denominations, all of them.
நம்முடைய ஸ்தாபனங்கள் அனைத்தையும் உலகம் அங்கீகரிக்கின்றது.
We have the rights, each one of us is American citizens. We have the rights of denomination, which is fine, we appreciate that.
நமக்கு உரிமை இருக்கிறது. அமெரிக்க குடிமகன் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஸ்தாபனங்களின் உரிமை உண்டு. எது அருமையானது என்று அறிந்து கொள்ளும் உண்மை, நாம் அதை பாராட்டுகிறோம்.
But that's not what the gates of hell is against.
ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக இல்லை.
It's against the spiritual revelation of Christ being here now, the same yesterday, today and forever.
நேற்றும் இன்றும் என்று மாறாத கிறிஸ்துவானவர் இங்கு இருக்கிறார் என்ற ஆவிக்குரிய வழிபாட்டுக்கு எதிராகத்தான் பாதாளத்தின் வாசல்கள் அங்கு
இருக்கின்றன.
அதைதான் அவைகள் எதிர்க்கின்றன.
The gates of hell shall be against it, but it shall never prevail.
பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக இருக்கும், ஆனால் அவைகளை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை.
There you are. Spiritual discernment.
அங்கேதான் இருக்கிறது ஆவிக்குரிய வகையறுத்தல்.
Regardless of who it is, it's my brother, as long as he's trying to achieve the same purpose that I'm working for.
அது யாரா இருந்தாலும் சரி, நான் பிரயாசிக்கின்ற அதே நோக்கத்திற்காக அவரும் முயற்சிக்கு மட்டும், அவர் என் சகோதரன் தான்.
Let him be prophet, let him be pastor, let him be deacon, let him be so and so.
அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அவன் ஒரு போதகனா இருக்கட்டும், அவன் ஒரு டீக்கனாக இருக்கட்டும், அவன் இன்னானா இருக்கட்டும்.
Let God honor him this way, that way, whatever it is.
தேவன் அவனை இந்த விதமாக, அந்த விதமாக, எந்த விதமாக வேண்டுமானாலும் அவனை கனப்படுத்தி இருக்கட்டும்.
என்னை
அவன் கனவீனப்படுத்தட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் என் சகோதரனாக இருக்கிறான்.
We're working for the same thing. We're sending all of our works into the same kingdom.
நாங்கள் அதே காரியத்திற்காக கிரி செய்கின்றோம். அக்கறையில் உள்ள அதே ராஜ்யத்திற்கு நாங்கள் எங்கள் கிரிகளை எல்லாம் அனுப்புகிறோம்.
He's working for the same thing I am.
நான் கிரியை செய்கின்ற அதே காரியத்திற்காக அவரும் கிரியை செய்கின்றார்.
Spiritual discernment, spiritual revelation of God.
ஆவிக்குரிய வகையறுத்தல், தேவனை பற்றின ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்.
Look here if you want.
உங்களுக்கு தேவையாயிருந்தால் இங்கே பாருங்கள்.
Jesus, I preached the other night somewhere, maybe down there. It wasn't so from the beginning.
நான் அங்கே எங்கேயோ அங்கே நினைக்கிறேன், ஆரம்பத்திலிருந்து அவ்விதமாய் இல்லை என்ற ஒரு பொருளின் மேல் பிரசங்கித்துள்ளேன்.
We have to go back to the beginning to find our text now for just a moment.
பிரசங்கத்தின் பொருளை கண்டறிய சற்று நேரம் நாம் துவக்கத்திற்கு போக வேண்டியிருக்கும்.
At the beginning there was Cain, intellectual, built a fine church.
ஆரம்பத்திலே காயின் இருந்தான், அவன் ஒரு மேடை, ஒரு அருமையான சபையை கட்டினான்.
We would say made a fine altar, offered up a sacrifice, prayed, sincere, gave thanks, paid his tithes, everything, just as religious as Abel was.
நாம் இப்படியாய் சொல்வோம், ஒரு அழகான பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்தி ஜெபித்தான், உத்தமத்தோடு நன்றி செலுத்தினான், அவருடைய தசம பாகத்தை கொடுத்தான். ஆபேல் எவ்வளவு பயபக்தியாய் இருந்தானோ அவ்வளவாக எல்லாவற்றையும் செய்தான்.
But Abel, there was no Bible in them days.
ஆனால் ஆவேலோ அந்நாட்களில் வேதாகமே கிடையாது.
But by spiritual revelation, he's seen that it wasn't fruits of the field that caused us to sin.
ஆனால் ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலமாக வயலின் கனிகள் பாவத்துக்கு காரணமா இல்லை என்பதை அவன் கண்டறிந்தான்.
It wasn't apples that they eat. See, it wasn't apples. Revelation told him that.
அவர்கள் சாப்பிட்டது ஆப்பிள்கள் அல்ல, பாருங்கள், அது ஆப்பிள்கள் அல்ல. வெளிப்படுத்தல் அவனுக்கு அதை கூறிற்று.
And it wasn't the fruits that caused him to come out of there. It was life. The separation of life.
ஏதேனிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்ததற்குள்ள காரணம் பழங்கள் அல்ல, அது ஜீவன், ஜீவனின் வேறு பிரிதல்.
So he went and got a lamb and offered it in his stead by faith, which is spiritual revelation. Amen.
ஆகவே அவன் போய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவனுக்கு பதிலாக விசுவாசத்தினால் அதை பலியாக செலுத்தினான். அதுவே ஆவிக்குரிய வெளிப்பாடாகும். ஆமேன்.
The revelation of God. Spiritual revelation, it was revealed to him.
தேவனுடைய வெளிப்பாடு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆவிக்குரிய வெளிப்பாடாய் இருக்கிறது.
It isn't a fruit. It isn't apples. It isn't peaches, plums and pears.
அது ஏதோ ஒரு பழம் அல்ல, அது ஆப்பிள்கள் அல்ல, அது பிச்சு பழங்கள் அல்ல, அது பிளம்ஸ் பழங்கள் அல்ல, அது பியர்ஸ் பழங்களும் அல்ல.
It was a separation of life.
அது ஜீவனின் வேறுபிரிதலாய் இருக்கிறது.
So he went and got alive and offered it instead of fruits.
ஆகவே அவன் போய் ஒரு ஜீவனை கொண்டு வந்து பழங்களுக்கு பதிலாக அதை பலியாய்
செலுத்தினான்.
உங்கள் சொந்த கைகளிலான உங்களுடைய கிரிகள் ஆகிய கனிகள் தான். நீங்கள் புசிப்பது பழங்கள்.
What you do there, I'll go and build this, I'll go do this, I'll support that, that's good.
நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் போய் இதை கட்டுவேன், நான் போய் இதை செய்வேன், நான் அதை தாங்குவேன் என்பது அவையெல்லாம் நல்லதுதான்.
He had an altar just the same as the other did. Both of them had altars. That was good.
மற்றவன் செய்தது போலவே இவனுக்கு ஒரு பலிபீடம் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் பலிபீடங்கள் இருந்தது. அவைகள் எல்லாம் நல்லதுதான்.
But it was a spiritual revealed truth of the thing where the Spirit of God revealed it.
ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தின காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார்.
Upon that rock, the rock that Christ died on, the rock of ages.
அந்த கல்லின் மேல் கிறிஸ்து மரித்ததான அந்த கல்லின் மேல், காலங்களாய் உள்ள அந்த கல்லின் மேல்,
upon the rock that Abel's lamb died on.
ஆபேலின் ஆட்டுக்குட்டி மரித்ததான அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
That little Abel, as he put his hands upon that little lamb.
அந்த சிறிய ஆபேல் அந்த சிறிய ஆட்டுக்குட்டியின் மேல் தன் கரங்களை வைத்த போது,
his little white wool being bathed as he took a rock that didn't have a lance in that day.
அந்த நாட்களில் அவர்களிடம் கூர்மையான கத்தி இல்லாதபடினாலே ஒரு கல்லை எடுத்து அறுத்தான். அதனுடைய வெண்மையான ரோமம் அப்படியே ரத்தத்தால் தோய்ந்திருந்தது. அந்த கல்லை கொண்டு அதனுடைய கழுத்தை அழித்து
அறுத்தான். அந்த
பாவமான ஆட்டுக்குட்டியானது மறித்துக் கொண்டு அவனுடைய கைகள் எல்லாம் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டதாய், அதனுடைய ரோமம் எல்லாம் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டதாய் கத்திக்கொண்டு அழுது கொண்டும் இருந்தது.
What did it speak of?
அது எதை குறித்து பேசுகிறது?
The Lamb of God, some 4,000 years later, spiritually revealed the church turning him down.
தேவ ஆட்டுக்குட்டியானது 4,000 வருடங்களுக்கு பிறகு தேவ ஆட்டுக்குட்டியானவர் சபையானது அவரை புறக்கணித்து தள்ளுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தினது.
The people call him Beelzebub and a devil.
ஜனங்கள் அவரை பெயெல்செபூல் என்று, ஒரு பிசாசு என்று அழைத்தனர்.
Because all the prophets have spoke out, they denied the prophets.
ஏனென்றால் எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்திருக்கிறார்கள், அவர்கள் தீர்க்கதரிசிகளை மறுத்தனர்.
Oh, he said, you build their sepulchers and you put them in there, you whited walls, he said to them.
ஓ, நீங்கள் அவர்களை கல்லறைகளை எழுப்பி நீங்கள் தான் அவர்களை கல்லறைகளில் வைத்தீர்கள், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே என்று அவர் அவர்களிடம் சொன்னார்.
Without spiritual discernment, not knowing that was the Lamb of God.
ஆவிக்குரிய வகையறுத்தல் இல்லாமல் அதுதான் தேவாட்டுக்குட்டி என்று அறிதாக இருந்தார்கள்.
That he was supposed to be that way and act that way because he was fulfilling the word of God.
அவர் அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டியவராய் இருந்தார், அந்த விதமாகவே நடந்து கொண்டார். ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்.
And the Holy Ghost church today acts in the way they do, doing the things they do, they're fulfilling the word of God. Hallelujah.
இன்றைய பரிசுத்த ஆவியின் சபையானது அவர்களுடைய வழியில் நடந்து கொண்டு அவர்களை போலவே கிரியை நடைபெற்றுக் கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா.
See, Peter said on the day of Pentecost, this is that.
பாருங்கள் பெந்தேகோஸ்தே நாள் என்று பேதுரு இதுதான் அரு என்று கூறினான்.
And he said it's unto you and to your children and them that's far off even as many as the Lord our God shall call.
அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து தேவன் வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது என்று சொன்னான்.
Them same inspired prophet said the evening light would shine.
அந்த ஆவியின் ஏவுதலை பெற்ற தீர்க்கதரிசிகள் தான் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றும்.
There be a former and latter rain together as in the days of grace.
முன்மாரியும் பின்மாரியும் கிருபையின் நாட்களில் சேர்ந்து பெய்யும் என்று உரைத்தனர்.
Look here, what is it? The former rain is coming over and the latter rain is past due.
அது என்ன? முன்மாரி வந்து கொண்டிருக்கிறது, பின்மாரி வர வேண்டிய காலத்தை தாண்டி போய்விட்டது.
Then it's left over, it's together, the former and latter rain together.
பின்னர் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து முன்மாரியும் பின்மாரியும் ஒன்றாய் சேர்ந்து காணப்படுகின்றது.
The Holy Spirit made manifest by the power and the resurrection of Jesus Christ.
வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி வருகின்றது.
There you are, coming together, the former, God's grace.
அதுதான் காரியம், இரண்டும் இணைந்து வருகிறது, முன்மாரியும் பின்மாரியும் தேவனுடைய கிருபையும்.
He said as it was the days of Noah, his grace was long suffering.
நோவாவின் நாட்கள் நடந்தது போல என்று அவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை நீடிய பொறுமையாயிருந்தது.
Here it is today, long suffering, a lap over.
அதே காரியம் இதோ இந்நாட்களிலும் இருக்கிறது, நீடிய பொறுமையானது, ஒன்றன் மேல் ஒன்றாக இரண்டையும் ஒன்றாக்கின்று.
Brings a cloud from the old days, a cloud from this day together.
பழைய நாட்களில் இருந்த ஒரு மேகத்தையும் இன்றைய காலத்தில் இருந்த ஒரு மேகத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து இணைக்கிறது.
The former rain run in first, the first rain we've had.
முன்மாரி என்பது முதலாவதாக பெய்வது, முதல் மழை நமக்கு ஏற்கனவே வந்துவிட்டது.
Now here comes the latter rain coming over, the former rain coming over the latter rain, east and west meeting together.
இப்போது இதோ வருகிறது, பின்மாரி வருகிறது, முன்மாரியானது பின்மாரியின் மேல் பொழிகிறது, கிழக்கு மேற்கும் ஒன்றாக இணைகிறது.
Both rains falling together, divine healing plus the angel of God revealing the secrets of our hearts and bringing everything to pass.
இரு மாரிகளும் ஒன்றாய் சேர்ந்து பொழிகிறது, தெய்வீக சுகமளித்தலும் இருதயத்தின் ரகசியங்களும் தேவனுடைய தூதனானவர் வெளிப்படுத்துகிறதும் சேர்ந்து எல்லா காரியங்களும் நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகின்றது.
Oh, look back, true born children of God would see that.
உண்மையாய் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் அதை காணுவார்கள் போல இருக்கின்றது.
There you are, the Spirit revealing.
அதுதான் ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றது.
Revelation, that's what Jesus said the church would be built upon.
வெளிப்பாடு, அதுதான் இயேசு சொன்னார், அதன் பேரில் தான் சபையை கட்டப்பட வேண்டும் என்று.
Well, then somebody might raise up and say, well, sure, we so-and-so, we're built upon that.
அப்படியானால் யாராவது எழும்பி நின்று, சரி, இன்னார் இன்னாராகிய நாங்கள் தான் அதன் பேரில் கட்டப்பட்டவர்கள் என்று கூறலாம்.
Let's take his word a little farther.
இன்னும் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நாம் சற்று நோக்குவோம்.
The last commission to his church, he said, go ye into all the world and preach the gospel to every creature.
சபைக்கு கொடுத்த கடைசி கட்டளையில் அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசுங்கள் என்று சொன்னார்.
All the world. How long is to last? All the world.
உலகம் முழுவதற்கும் இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? உலகம் முழுவதையும்.
To how many ever creature?
எத்தனை பேருக்கு? சர்வ சிருஷ்டிக்கும்.
He that believeth and is baptized, not the church.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் சபையை அல்ல.
He is a personal pronoun.
பெற்றவன், அவன் என்பது ஒரு பிரதிபெயர்.
He that believeth, the individual.
விசுவாசம் உள்ளவனாகி தனிப்பட்ட ஆள்.
It's David Duplessis said about the grandchildren. There's no grandchildren in the kingdom of God. It's children.
Duplessis. பேரப் பிள்ளைகளை குறித்து சொன்னது போன்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகள் மட்டுமே அல்லாமல் பேரப் பிள்ளைகள் இருக்க போவதில்லை.
Your father was Pentecostal and you're just coming here to this church because he come here to the 11th in Garfield.
உன்னுடைய தகப்பனார் ஒரு பெந்தேகோஸ்தா இருந்தார், அவர் இந்த சபைக்கு வருவதனால் நீயும் 11th அல்லது கார்ஃபீல்டுக்கு வருகிறாய்.
Receive the Holy Ghost has brought you in as a grandchild. You're wrong.
அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளார், ஒரு பேரப் பிள்ளை, அவர் வெறுமனே உன்னை இங்கு கொண்டு வந்தார், அது தவறு.
God's got to reveal himself to you.
தேவனானவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும்.
And no man can call Jesus the Christ by intellectual conceptions.
மனித ஞானத்தின் மூலம் ஒருவரும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க கூடாது.
No man can call Jesus of Christ because he feels sorry for his sins and comes to repent.
பாபத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு வருவதனால் ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடாது.
No man can call Jesus of Christ only by the revelation of the Holy Ghost making it known to him.
பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டினாலே அவனுக்கு அது அறிவிக்கப்பட்டால் ஒழிய எந்த ஒரு மனிதரும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க கூடாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அங்கேதான் இருக்கிறது வெளிப்பாடு. அவருடைய சபையை எதிர்மேல் கட்டுவேன் என்பது அதில் தான் இருக்கிறது. யார் அதை கட்டினது? பேதுருவா? இல்லை இல்லை இல்லை.
Who did it? Christ said the revelation of God, the Holy Spirit would bring it to you.
யார் அதை கட்டினது? தேவனுடைய வெளிப்பாடாகிய பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு கொண்டு வருவார் என்று கிறிஸ்து சொன்னார்.
A little while and I'll leave you, but I'll pray the Father and he'll send you the comforter, will bring these things to your remembrance.
சில காலம் நான் உங்களுடனே இருப்பேன், அதன் பின்பு நான் உங்களை விட்டு போய்விடுவேன், ஆனால் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவார், அவர் வந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவார்.
Is that right?
அது சரிதானே.
What he's doing this morning and will what show you things to come.
இன்று காலையில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் என்ன செய்வார்? வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார்.
Holy Spirit in the church in the last days.
கடைசி நாட்கள் சபையில் உள்ள பரிசுத்த ஆவியானவர்.
Now you say, brother, hallelujah, that's my church.
இப்பொழுது நீங்கள் அல்லேலூயா, சகோதரனே, அதுதான் என்னுடைய சபை என்று சொல்லலாம்.
Wait a minute.
ஒரு நிமிடம் பாருங்கள்.
Jesus said, this will all men know you're my disciples. In St. John 13:35.
அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் 13:35 இயேசு கூறியுள்ளார்.
This will all men know you're my disciples when you have love one for the other.
நீங்கள் ஒருவரொருவர் அன்பு கூர்ந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
The Spirit revealed truth of the kingdom of God to come looking out to the end yonder.
வரப்போகும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை கடைசி மட்டுமாய் நோக்கி பார்த்து,
See what the prophets cried about.
தீர்க்கதரிசிகள் உரைத்தவைகளை கண்டு,
See what Jesus spoke about.
இயேசு கிறிஸ்துவானவர் அதை குறித்து கூறினவைகளை கடைசி மட்டும் நோக்கி பார்த்து,
And you're the same Holy Spirit and you're crying right back. That's right, that's right.
இங்கே அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து கொண்டு அது சரிதான், அது சரிதான் என்று சத்தம் இடுகின்றார்.
What is it? Spiritual revealed truth.
அது என்ன? அது ஆவிக்குரிய வெளிப்படுத்தின சத்தியமாய் இருக்கிறது.
I love my brother. Regardless of where they go to church.
அவர்கள் எந்த சபைக்கு போகிறார்கள் என்ற பாகுபாடின்றி நான் என் சகோதரன் நேசிக்கிறேன்.
Or their former ladder or no rain at all.
அவர்கள் முன் மாறியோ பின் மாறியோ அல்லது மாறியே இல்லாதவர்களோ அவர்கள் கிறிஸ்துவ சரீரத்தில் இருக்கும் மட்டில்,
As long as they're in the body of Christ.
அவர்கள் கிறிஸ்துவ சரீரத்தில் இருக்கும் மட்டில்,
Trying to achieve not something for a certain purpose to manifest yourself on earth.
ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உங்களை தானே பூமியில் வெளிப்படுத்தி காட்டும்படியான நோக்கத்திற்காக அல்ல.
But the purpose for the kingdom of God and the glory of his coming to reveal and make known his soon appearing.
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக, அவருடைய வருகையின் மகிமைக்காக, அவருடைய சீக்கிரமான தோன்றுதலை குறித்து வெளிப்படுத்தவும் அறியப்படுத்தவுமே.
Now in closing, we want to think of this.
இப்பொழுது முடிக்கப் போகின்றோம், இதை குறித்து சிந்திக்க விரும்புகிறேன்.
Upon this rock, I'll build my church correctly.
இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், சரியாக அப்படியே.
And then we find out over in John 14:7, he said this.
பின்னர் நாம் யோவான் 14 அவர் இதை சொல்கிறார்.
The works that I do shall you do also. The works that I do.
நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் செய்கிற கிரியைகளை.
What kind of works did he do to make himself known?
அவர் தம்மை அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய என்ன கிரியைகளை செய்தார்?
You remember about Peter, don't you? What we've been talking about, Philip, the woman at the well.
பேதுருவை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதல்லவா? நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம்? பிலிப்பு கிணற்றங்கரையில் இருந்த பெண்.
Predicted it not to go to the Gentiles but would be in the last days.
புறஜாதியாரிடம் போக வேண்டாம் என்றும், ஆனால் கடைசி நாட்களில் அவர்களுக்கு கடைசி நாட்கள் இருக்கிறது என்றும் முன்னறிவித்தார்.
As it said, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man.
லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களும் நடக்கும்.
There's a revelation written in mysteries like this.
இதே போன்ற ரகசியங்களில் அங்கே ஒரு வெளிப்படுதல் இருக்கின்றது.
To the outside world, to the world it knows about.
வெளி உலகத்தாருக்கு, உலகத்துக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது.
But you precious brethren, you precious sisters.
ஆனால் வெளியேறப்பட்ட சகோதரர்களாகிய நீங்கள், வெளியேறப்பட்ட சகோதரர்களாகிய நீங்கள்,
you are not children of the darkness, you're not children of the night, but you're children of the light.
நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்லவே, நீங்கள் இரவின் பிள்ளைகளும் அல்லவே, ஆனால் நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
Walking in the light, as he is in the light, then we have fellowship one with another, while the blood of Jesus Christ, God's Son, cleanses all our sins from all of us.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடக்கிறோம். அப்பொழுது ஒருவரோடு ஒருவர் உங்களுக்கு ஐக்கியம் இருக்கும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் எல்லாரிடத்தில் இருந்தும் அப்பொழுது சகல பாவங்களும் சுத்திகரிக்கும்.
கர்த்தரின்
ஊழியக்காரரே, இதை புரிந்து கொள்ளுங்கள்.
Jesus, as I quote my scripture on here, I got Mark 16. Yes, Mark 16, he said, go ye into all the world.
நான் குறித்து வைத்துள்ள வேறிய வாக்கியங்களில் நான் மார்க் 16 கூறுகிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய்.
Here's what kind of a church he set up.
அவர் எந்த விதமான சபையை ஏற்படுத்தியுள்ளார் என்பது இங்கே இருக்கிறது.
The last commission to the church.
சபைக்கு கொடுத்ததான கடைசி கட்டளை.
Go ye into all the world, preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved.
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
He that believeth not shall be damned.
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
Now look here, look at the spiritual discern.
இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆவிக்குரிய வகையறுத்தலை கவனியுங்கள்.
He that believeth and is baptized.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன்.
He never exactly say which way.
சரியாக எந்த விதமான ஞானஸ்தானம் என்று அவர் சொல்லவே இல்லை.
But we want to fuss about that. See?
ஆனால் நாம் தான் இதை குறித்து பெரிதுபடுத்த விரும்புகிறோம். பாருங்கள்,
the other thing. See, he that believeth and is baptized shall be saved.
இன்னொரு காரியம் பாருங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
Whatever he wants to be baptized, that's one of his achievements for the kingdom of God. Come on, brother. We're marching on with the same spirit.
எந்த விதமான ஞானஸ்தானம் பெற விரும்புகிறானோ அது அவனை பொறுத்தது. அவருடைய நோக்கங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்குமானால் முன்வாருங்கள். சகோதரனே, நாம் அதே ஆவியோடு கூடத்தான் நாம் பவனி
போகிறோம்.
நான் தவறா இருக்கிறேன் என்றால் அப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அந்த விதமாய் எல்லாம் அந்த விதமாய் வரும். நீங்கள் தவறா இருப்பீர்களானால் அப்படியே அதுவும் இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயங்களும் குறிக்கோள்களும் நோக்கங்களும் அக்கறையில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினதாக இருக்கும். அப்பொழுது நாம் கல்வாரியை சுற்றி காட்டுகிறவர்களாக இருப்போம்.
Me and my ideas, why, I ain't got a brother like Cherry Pie as well as I do, but we're brothers. See?
நானும் என்னுடைய கருத்துக்களும் ஏன் எனக்கு விருப்பமாய் உள்ளது போன்று செரி பையை விரும்புகின்ற ஒரு சகோதரன் எனக்கு இல்லை. ஆகிலும் நாம் சகோதரர்களாகத்தான் இருக்கிறோம். புரிகின்றதா?
None of them likes to hunt and fish like I do, but we're brothers.
வேட்டையிலும் மீன் பிடிப்பதிலும் எனக்கு இருக்கின்ற ஆர்வம் அவர்கள் ஒருவருக்கும் இல்லை, ஆனாலும் நாம் சகோதரர்கள் தான்.
See what I mean? I got my own ideas.
நான் என்ன சொல்லுகிறேன் என்று புரிகின்றதா?
But that don't make him not my brother.
என்னிடம் என் சொந்த கருத்துக்கள் உண்டு, ஆனால் அது அவரை என் சகோதரன் அல்ல என்று ஆக்காது.
His father is my father. His family is my family.
அவருடைய தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். அவருடைய குடும்பம் தான் என்னுடைய குடும்பம்.
There you are.
அதுதான் காரியம்.
The patriarchs all different one from another, but there was one father.
கோத்திர பிதாக்கள் யாவரும் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு தகப்பனே.
And they should work to one thing and they rejected the main one in there because he was spiritual.
அது எல்லாமாக சேர்ந்து ஒரே காரியத்திற்காக கிரி செய்ய வேண்டும். அவர்களில் முக்கியமானதை புறக்கணித்தர். ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவனாயிருந்தான்.
Don't you see it, brethren? Can't you see what I'm speaking of?
சகோதரர்களே, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா?
Now, notice, and we're closing.
இப்பொழுது கவனியுங்கள், நான் முடிக்கட்டும்.
Go ye into all the world, preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved.
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
And these signs shall follow them that believe.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும்.
In my name they shall cast out devils. They shall speak with new tongues.
என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
What is spiritual revelation?
ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் புரிகின்றதா?
They shall speak with new tongues. If they take up serpents or drink deadly things, it shall not harm them.
அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தாலும் சாவிக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது.
If they lay their hands on the sick, they shall recover.
யாதொன்றின் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள்.
That was what the new church was.
புதிய சபையானது அந்த வண்ணமாய் தான் இருந்தது.
That's the kind of church that Jesus Christ, this great one that all the prophets cried out would do.
எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனமாய் உரைத்த இந்த மகத்தான ஒருவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விதமான சபையை தான் அவர் உருவாக்குவார்.
We find his spirit comes over here and predicts that his spirit in the people come right back and do the things that he did.
அவருடைய ஆவியானது மீண்டும் சபைக்கு வந்து அவர் செய்த அதே கிரியைகளை அவருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் செய்வார்கள் என்று முன்னறிவிக்கிறது.
May I close in saying this? I got about a dozen more scriptures here, but we haven't got the time.
நான் இதை கூறி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் சுமார் 12 வேத வாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன். ஆனால் நமக்கு இப்போது நேரம் கிடையாது. புரிகின்றதா?
But listen to this. May I close in saying this?
ஆனால் இதை கவனியுங்கள். இதை கூறி முடிக்க விரும்புகிறேன்.
Ever true born again prophet of the Lord.
ஒவ்வொரு மறுபடியுமாய் பிறந்த தீர்க்கதரிசியும்
preacher, Sunday school teacher, seer, apostle, missionary, whatever he might be.
போரகரும் ஞாயிறு பள்ளி உபாத்தியாயரும் ஞானதிருஷ்டிக்காரரும் அப்போஸ்தலனும் அனுப்பப்பட்டவனும் அவன் என்னவாயிருந்தாலும் சரி.
His whole heart is set and he's so filled and anointed with the Spirit of God.
அவனுடைய முழு இருதயமும் அவ்வளவாய் அர்ப்பணிக்கப்பட்டு அவ்வளவாய் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு
so anointed, whatever his office is, whatever it might be.
அவளவாய் அபிஷேகிக்கப்பட்டு இருந்தால் அவன் எந்த ஸ்தானத்தில் அழைக்கப்பட்டிருந்தாலும் அது என்னவாயிருந்தாலும் சரி.
To preach or to teach or to evangelize or to see visions, whatever it is, he'll do it for the kingdom of God.
பிரசங்கிக்கவோ அல்லது உபதேசிக்கவோ அல்லது சுவிசேஷிக்கவோ அல்லது தரிசனங்கள் காணவோ அல்லது எதுவாயிருந்தாலும் சரி அவன் அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றே செய்வான்.
And the Spirit of God will speak right back to the man and manifest it's the kingdom of God.
தேவனுடைய ஆவியானவர் உடனே அந்த மனிதனின் மூலமாக பேசி அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று வெளிப்படுத்துவார்.
Then we, me as a Baptist, I see you Pentecostals. You're my brother.
நான் ஒரு பாப்டிஸ்ட் என்ற முறையில் பெந்தேகோஸ்தியராகிய உங்களை பார்க்கிறேன். நீங்கள் என்னுடைய சகோதரன்.
You don't belong to the Baptist church. I did.
நீங்கள் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. நான் தான் பாப்டிஸ்ட்.
That's the only church I ever did belong to was a Baptist church.
நான் சார்ந்துள்ளதான ஒரே ஒரு சபை அது பாப்டிஸ்ட் சபை.
But that don't stand in my way.
ஆனால் அது என் வழியில் குறுக்கே போவதில்லை.
I see what the Spirit of God is with you. I see what you're trying to do.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் எதற்காக இருக்கிறார் என்பதை நான் காண்கிறேன். நீ என்ன செய்ய முயற்சிக்கின்றார் என்பதை நான் காண்கின்றேன்.
Well, if me a Baptist can feel that way, surely the assemblies, the Church of God, the United Pentecostals, the Independents, and all of us brethren together ought to see that we're trying to work for one purpose.
சரி, ஒரு பாப்டிஸ்டாகிய நான் அந்த வண்ணமாய் உணர்வேனேயானால் அசம்பிளிஸ், சர்ச் ஆஃப் காட், யுனைடெட் பெண்டிகாஸ்டல்ஸ், இண்டிபெண்டன்ட் சகோதரர்களாகிய நாம் அனைவருமாய் சேர்ந்து ஒரே நோக்கத்திற்காக கிரியை செய்ய வேண்டும் என்ற நோக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
Let's have spiritual discernment.
நாம் ஆவிக்குரிய வகையறுத்தலை உடையவர்களாய் இருப்போமாக.
Now listen, in closing I'll make this last remark.
இப்பொழுது கவனியுங்கள், இந்த கடைசி குறிப்பை சொல்லுகிறேன்.
Many are sick and weakly among you. And many are asleep, spiritually dead.
நமது மத்தியில் அநேக சுகவீனராயும் பலவீனராயும் இருக்கிறோம். அநேக நித்திரடைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்தவர்களாய் இருக்கிறோம்.
Because they don't have discernment of the body of Christ.
ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிக்கும் தன்மையை உடையவர்களாய் இல்லை.
This sick body that we got.
நமக்கு இருக்கின்றதான இந்த சுகவீனமான சரீரம்.
God help us to have spiritual discernment of that revelation of the kingdom of God and of the love of God in our hearts shed abroad by the Holy Ghost.
நமக்கு இருக்கின்றதான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ள அன்பை குறித்தும் நமக்கு பகுத்தெறும் தன்மையை தந்த உதவி செய்வாராக.
To try to put our arms way out, say we are brothers.
அதன் மூலமாய் நம்முடைய கரங்களை எட்டி நீட்டி நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்று கூறுவோம்.
See what I mean?
நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகின்றதா?
And every little gift that you have, don't use it to try to make it some great something for ourselves. Let's make it for the kingdom of God.
உங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய வரத்தையும் நமக்காக ஏதோ பெரியதொன்றை அடையும் நோக்கத்திற்காக உபயோகிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதை உபயோகித்து
to work with everyone to try to uplift the cause of Jesus Christ. For his coming is soon. Do you believe it?
எல்லாரோடும் சேர்ந்து உழைக்கவும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்க போகின்றபடியால் அந்த நோக்கத்தை உயர்த்தி பிடிக்க முயற்சிப்போமாக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
I'm so sorry to keep you so long.
உங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்காக வருந்துகிறேன்.
Brother David will be here tomorrow to teach you the scriptures. But right now, let's bow our heads just a moment.
உங்களுக்கு வேத வார்த்தைகளை போதிக்கும்படியாக நாளை சகோதரன் டேவிட் இங்கே இருப்பார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம்.
Christian soldiers marching as to war with the cross of Jesus going on before. Oh, we are not divided, all one body. Christian soldier, you believe you are? Raise your hand. Marching as to war. With what? With the, our objective, Jesus going on before. God bless you. Your pastor.
உங்களையும் உங்கள் போதகரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.